الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين نبينا محمد وآله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، முஸ்லிம்களின் அடிப்படை அல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற இந்த இரண்டுமாக இருப்பதால் ஒவ்வொரு தர்பியாவிலும் குர்ஆன் என்ற ஒரு விளக்கமும் ஹதீஸ் என்ற ஒரு விளக்கமும் இங்கு நடைபெற்று வருகின்றதை நீங்கள் அறிவீர்கள். இந்த தலையங்கத்தில் முழுமையான ஒரு விளக்கம் கொடுக்க நேரம் திறம் கொடுக்க காரணத்தினால் மிக சுருக்கமான ஒரு விளக்கத்தை நாங்கள் தந்து வருகின்றோம். ஹதீஸ் விளக்கத்தில் ஒவ்வொரு தலைவியாகவும் ஜமாஅத்தில் முஸ்லிமீனுக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற சந்தேகங்கள், குற்றச்சாட்டுகள் இவைகளுக்கு தான் நாங்கள் பதிலளித்து வருகின்றோம். தெளிவான ஹதீஸ்களை ஆதாரமாக வைத்து, குர்ஆன் வசனங்களை ஆதாரமாக வைத்து அவர்களுடைய சந்தேகங்களுக்கு விடையளிப்பது, அவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலளிப்பது. எனவே இந்த தர்பியாவிலும் முக்கியமான ஒரு விடயத்தை விளக்கும்படி ஒரு சகோதரர் வேண்டிக் கொண்டார். அது என்னவென்றால், சில வருடங்களுக்கு முன்னால் புத்தளத்தில் நடைபெற்ற ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கும் பிஜே அவருக்கும் அந்த விவாதத்தில் பி ஜெயலலாப்ஜியின் ஒரு கேள்வியை முன்வைத்தார். அந்த கேள்விக்கு அந்த விவாதத்தில் விடையளிக்கப்படவில்லை. அதற்குரிய விடை ஏன் அந்த இடத்தில் கொடுக்கப்படவில்லை என்று பல சகோதரர்களும் கேட்கின்றார்கள், வெளியில் இருப்பவர்களும் கேட்டு வருகின்றார்கள். எனவே இதை பற்றி இடைக்கிட சிறு சிறு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டாலும் தெளிவான ஒரு விளக்கம் இதுவரை கொடுக்கப்படவில்லை. எனவே அது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை இந்த தலைப்பியாவில் அளிக்கும்படி வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தலையங்கம் ஒடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதை பற்றி கூறுவதற்கு முன்னால் இந்த பதிவு நாடாவை கேட்பவர்களுக்கும் சில விளக்கங்கள் தெரிய வேண்டும். ஏனென்றால் இங்கு நடைபெறுகின்ற தலைப்பியா பதிவு நாடாக்கள் எல்லா அரபு நாடுகளுக்கும் அனுப்பப்படுகின்றன. அங்கு இருக்கக்கூடிய சகோதரர்கள் இதை எடுத்து மற்றவர்களுக்கும் கொடுக்கின்றார்கள், அவர்கள் கேட்கின்றார்கள். எத்தனை பேர் அரபு நாடுகள் இப்போது தொழில் வாய்ப்புக்காக சென்றவர்கள் கடிதம் மூலம், டெலிபோன் மூலம் அங்கு இருக்கக்கூடிய சகோதரத்தில் சென்று பயிற்சி செய்து இஸ்லாத்தை தழுவிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களை அரங்கத்தில் இருந்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த பதிவு நாடா பல இடங்களுக்கும் செல்லும். இதை கேட்பவர்களுக்கு ஒரு விளக்கம் இருக்க வேண்டும். அதனால் ஆரம்பத்தில் ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை கொடுத்து விட்டு விடயத்துக்கு வருகின்றேன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், யூதர்கள் 71 கிறிஸ்தவர்கள் 72 பிரிந்தார்கள், என்னுடைய உம்மத்து 73 பிரியும். அதில் ஒரே ஒரு கூட்டம் சுவர்க்கமும் 72 கூட்டம் நரகமும் செல்லும். இது சரியான ஹதீஸ், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சில வலைவேளர்கள் இதை பிழை என்று வாய்வான ஹதீஸ் என்று சொன்னாலும் அந்த பிரிவுகளில் உள்ளவர்களே அவர்களுக்கு விடையளித்திருக்கின்றார்கள், இது சரியான ஹதீஸ் என்று. எனவே யார் எதை சொன்னாலும் இது சரியான ஹதீஸ். இதே போன்ற இந்த கருத்தில் புகாரி முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் வருகின்றது. இந்த 73 என்ற சொல் மட்டும் எண்ணிக்கை மட்டும் இல்லை. சொன்னார்கள், பல தலைவர்கள் இந்த நரகத்தின் விளிம்பில் நின்று கொண்டு மக்களை அழைப்பார்கள், பிரிவு தலைவர்கள். அந்த நேரத்தில் முழு பிரிவுகளை ஒருவர் விட்டு ஒதுங்கி இந்த ஜமாஅத்தின் முஸ்லிமையும் தலைவரையும் குறித்துக் கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டார். எனவே இரண்டும் ஒரே கருத்தை கொடுக்கக்கூடிய ஹதீஸ் தான். எனவே இதை ஒருவர் மறைய வேண்டும் சொன்னால் புகாரி முஸ்லீம் இருக்கின்றது சரியான, அதில் 73 என்ற எண்ணிக்கை மட்டும் இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, இப்படி 73 பெரிய ஒரு கூட்டம் சுவர்க்கம் என்று சொன்னார்கள். இந்த அடிப்படையில் சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த சத்தியத்தில் இருப்பவர்கள் யார் என்றால், அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட இந்த அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் பின்பற்றுபவர்கள் தான் சத்தியத்தில் இருப்பவர்கள். இஸ்லாம் என்று சொன்னாலே இந்த குர்ஆன் ஹதீஸில் இருந்தால் எடுக்கப்பட வேண்டும். எனவே உண்மையான இஸ்லாம் என்னவென்றால், இந்த குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் ஒரு தலைவர் இருக்க வேண்டும், ஒரு அமீர் அல்லது ஒரு இமாம். இந்த இஸ்லாம் என்ற கொள்கையை ஏற்க விரும்புபவர்கள் அவரிடத்தில் வந்து பையத் உடன்படிக்கை செய்ய வேண்டும். அந்த அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் இவர்கள் பின்பற்ற வேண்டும். இதுதான் இஸ்லாம் என்பது. இது ஒரு கூட்டமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த கூட்டத்தின் பெயர் ஜமாஅத்துல் முஸ்லிமீன். இப்படித்தான் ஹதீஸ் வந்திருக்கின்றது. இந்த அடிப்படையில் இலங்கையில் இந்த சத்தியம் தோன்றி, இதே போன்று பாகிஸ்தானில் இருக்கின்ற இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனோடு தொடர்பு கொண்டு ஒரு கூட்டமாக ஆகி கொண்டவர்கள் தான் நாங்கள். இலங்கையில் இந்த தாவத்தை நாங்கள் முன்வைத்துக் கொண்டிருந்தோம். இருக்கக்கூடிய பிரிவுகள் தப்லீக், தௌஹீத், ஜமாஅத் இஸ்லாமி, சாதிரி, காதிரி, நக்ஷபந்தி, சாதி, ஹனபி, மாலிக், ஹம்பலி, இவர்கள் அனைவரும் பிரிவுகள். இவர்கள் சத்தியத்தில் இல்லை. இந்த எல்லா பிரிவுகளும் குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் நரகம் செல்லும். எனவே இந்த பிரிவு காலத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று ஒரு கூட்டம் இருந்தால், அந்த புகாரி ஹதீஸின் படி இதிலே வந்து நுழைந்து பையத்து செய்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்பை நாங்கள் விட்டுக் கொண்டிருந்தோம் இலங்கையில். இப்படி இருக்கும் போது இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இயக்கம் தௌஹீத் இயக்கம் அல்லது முஹம்மதியா, இவர்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்த தௌஹீத் ஜமாஅத், அதாவது ஜமியத் அஹ்லு குர்ஆன் வல் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவில் இருக்கின்ற பி ஜெயினுல் ஆபிதீன் என்ற ஆளுமை சந்தித்து எங்களோடு ஒரு விவாதத்தை செய்தியை தோற்கடிப்பதற்காக வேண்டி அவரை இலங்கைக்கு கொண்டு வந்தார்கள். விவாத புத்தகத்தில் நடைபெற்றது. அதில் நாங்கள் முன்வைத்த கருத்து என்ன, அந்த விவாதத்தின் கரு என்னவென்றால், பி ஜெயினுல் ஆபிதீனும் அவரை சார்ந்தவர்களும், அதாவது பிரிவுகளும் இஸ்லாத்தில் இல்லை. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டம் மட்டும்தான் இஸ்லாத்தில் இருக்கின்றது. இதுதான் அந்த விவாதத்தின் கரு அடிப்படை. இதற்கு நாங்கள் இரண்டு ஆதாரங்களை முன்வைத்தோம். முக்கியமான ஆதாரங்கள் இரண்டு. ஒன்று சூரத்து ஷூராவில் அல்லாஹ் தஆலா கூறுகின்ற திருவசனம். அதனுடைய கருத்து என்ன, நூஹு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் மற்ற முழு நபிமார்களுக்கும், நபியே உங்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரப்பட்ட அடிப்படை ஒன்றுதான். அது என்ன, இந்த அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுங்கள், நீங்கள் எதிரே பிரிந்து விடாதீர்கள் என்பதா. எவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த கொள்கை மிக பாரமாக இருக்கும் என்ற திருக்குறானை வைக்கும். இந்த வசனத்தை உண்மையில் சொன்னோம், இஸ்லாத்தில் பிரிவினை கிடையாது. முழு நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட அடிப்படை ஒன்றுதான். அது என்ன, ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும், பிரியக்கூடாது. இந்த கொள்கைக்குள் வராமல் எவர்கள் வெளியில் இருக்கின்றார்களோ அவர்களை அல் குர்ஆன் திருக்குவாரிகள் என்று கூறுகின்றது. எனவே பி ஜெயினுல் ஆபிதீனும் அவர்களை சார்ந்தவர்களும் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் நுழையாமல் எங்கென்ற ஒரு பெயரை வைத்துக் கொண்டு தனியே இயங்குகின்ற காரணத்தினால் நீங்களும் உங்களை சார்ந்தவர்கள் முஸ்லிம்கள், பிரிவினைவாதிகள் என்று கூறினோம். இரண்டாவது ஒரு ஹதீஸை கொண்டு வந்தோம். மண் மாற்ற வைத்தின் மாற்ற வீட்டத்தின் ஜாகிரியா. எவருடைய கழுத்தில் பையத்து இல்லையோ அவருடைய மரணம் ஜாகிரிய மரணம், அறியாமை காலத்து மரணம். அறியாமை காலத்தில் மரணிப்பவர் யார்? இன்னொரு ஹதீஸில் விளக்கம் வருகின்றது, லைசபின் உம்மதி, அவர் என்னுடைய உம்மத்தில் உள்ளவர் அல்ல. அறியாமையில் வாழ்ந்தவர்கள் நரகம் செல்வார்கள், நரகத்தின் உறவு கட்டைகள் என்று தெளிவாக வந்திருக்கின்றது. எனவே இந்த இரண்டு ஆதாரத்தையும் முன்வைத்து அந்த மேடையில் விவாதத்தில் நாம் சொன்னோம், விஜயலாஜியை பார்த்து நீங்களும் உங்களை சார்ந்தவர்கள் முஸ்லீம்கள் இல்லை, நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆதாரத்தை காட்டுங்கள் என்று சொன்ன போது அவர் ஒரு கேள்வியை கிளப்பினார். அது என்ன கேள்வி? இந்த ஹதீஸை வாசித்தால் தான் விளங்கும், இது சஹீஹுல் முஸ்லிமில் வந்திருக்கின்ற ஹதீஸ். இந்த ஹதீஸை ஆரம்பத்தில் வாசிக்கின்றேன். இமாம் முஸ்லிம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹத்தஸனா உபைதுல்லா இப்னு முஹாத் அம்பரி, எனக்கு உபைதுல்லா அம்பருடைய மகன் உபைதுல்லா அறிவித்தார். ஹத்தஸனா அபி, எனக்கு என்னுடைய தந்தை சொன்னார். ஹத்தஸனா ஆசிம், அவருக்கு ஆசிம் என்பவர் அறிவித்தார். அன் ஜைத் இப்னு முஹம்மத், அவருக்கு முஹம்மதுடைய மகன் ஜைத் அறிவித்தார். அன் நாஃபின், அவருக்கு நாஃபே என்பவர் அறிவிக்கின்றார். நன்றாக நாஃபே என்பவர் அறிவிக்கின்றார். அவர் என்ன சொல்லுகின்றார்? ஜா அப்துல்லாஹ் இப்னு உமர் இலா அப்துல்லாஹ் இப்னு முத்தி, அப்துல்லாவுடைய மகன் இப்னு உமர் என்ற என்னுடைய தந்தை, நாஃபே கூறுகின்றார், என்னுடைய தந்தை அப்துல்லாஹ் இப்னு முத்தி என்பவரிடத்தில் வந்தார். இது எப்போது? அவருடைய மகன் யசீதுடைய ஆட்சி காலத்தில் மதீனாவில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, ஹர்ரா என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய தந்தை இப்னு உமர் இப்னு முத்தி இடத்தில் வருகின்றார். வந்தபோது இப்னு முத்தி சொன்னார், இத்ரஹு லி அபி அப்துல் ரஹ்மான் விலாதத், அப்துல் ரஹ்மானுடைய தந்தையாகிய இப்னு உமருக்கு ஒரு தலவாணியை தூக்கி போடுங்கள் தாய்வதற்கு என்று சொன்னார். அப்போது இப்னு உமர் சொன்னார், இன்னி லம் ஆதீக லி அஜ்லி, நான் இங்கு உட்காருவதற்கு வரவில்லை, பெரும் குழப்பம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. யசீதுடைய யசீத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு படையை மதீனாவுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள், எனவே இந்த நேரத்தில் நான் உட்காருவதற்கு வரவில்லை. அதைதுக லிஹத்திஸக ஹதீஸன் ஸமிஅதுஹு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வந்தது எதற்கென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, இதை நான் உங்களுக்கு அறிவிப்பதற்கு தான் வந்திருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அது என்ன ஹதீஸ்? சமயத்துஹு, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டேன், யார் அமீருடைய கட்டுப்பாட்டில் இருந்து தன்னுடைய கையை உருவிக் கொள்கின்றாரோ, லகியல்லாஹ யௌமல் கியாமா லா ஹுஜ்ஜத்தல, அவர் வறுமையில் அல்லாஹ்வை சந்திப்பார், அவரிடத்தில் ஒரு ஆதாரம் கூட இருக்கார், நான் ஒரு முஸ்லீம் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் அவரிடத்தில் இருக்கார். வமன் மா வலைதபி உனுகி பைஅத்துல், எவருடைய கழுத்தில் பையத்து இல்லாமல் மரணிக்கின்றாரோ, மாத்த மீத்தன் ஜாகிரியா, அவர் அறியாமை காலத்து மரணத்தை தழுவுவார் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இவ்வளவுதான் முஸ்லீமில் வந்திருக்கின்றது. இது 4770 இந்த ஹதீஸிலே எழுதும் ஹதீஸ் தெளிவாகிவிட்டது. ஹர்ரா என்ற பிரச்சனை நடக்கக்கூடிய நேரத்தில் இப்னு உமர் இப்னு முத்தி இடத்தில் வருகின்றார். அவர் கூறுகின்றார், ஒரு தடையடையை தூக்கி போடுங்கள் தாய்வதற்கு. இப்னு உமர் சொன்னார், நான் தாய்வதற்கு வரவில்லை, ஒரு ஹதீஸை அறிவிக்க வந்தேன். அது என்ன ஹதீஸ்? எவர் அமீரின் கட்டுப்பாட்டிலிருந்து தனது கையை உருவிக் கொண்டாரோ, அவர் வறுமையில் அல்லாஹ்விடத்தில் வருவார், எந்த ஒரு ஆதாரமும் அவருக்கு இருக்கார். எவருடைய கருத்தில் பையத்து இல்லையோ அவருடைய மரணம் அறியாமையின் மரணம் என்ற ஹதீஸை அறிவிக்கத்தான் வந்தேன் என்றார். இந்த ஹதீஸில் வருகின்றது ஒரு ஒரு மனிதனுடைய பெயர் இப்னு முஸ்லிம். இவரிடத்தில்தான் இப்னு உமர் வந்தார்கள். மதீனாவில் இருந்த ஒரு மனிதர், ஒரு சாபி. இந்த ஹதீஸை நான் சொன்ன போது பி ஜெயலலாஜியனுக்கு என்ன உங்களுடைய கருத்தில் பயத்தி இல்லை, நீங்களும் பயத்தை செய்யவில்லை, எனவே நீங்கள் முஸ்லீம் இல்லை. நீங்கள் முஸ்லீம் ஆவதாக இருந்தால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பயத்தை செய்து நுழைய வேண்டும் என்ற இந்த ஹதீஸை முன்வைத்ததும் அவர் என்ன சொன்னார், உடனே ஒரு கேள்வியை கேட்டார். சரி, பயத்து இல்லாமல் ஒருவர் மரணித்தால் முஸ்லீம் இல்லை என்று ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கூறுகின்றனர். அப்படி என்றால் இதே இந்த ஹதீஸில் வருகின்ற அறிவிப்பாளர் பட்டியலில் இருக்கின்ற இப்னு முஸ்லிம் என்பவர் பயத்தை செய்தாரா என்ற ஒரு கேள்வியை கேட்டார். இதன் அவர் கேட்ட கேள்வி, இப்னு முஸ்லிம் என்பவர் பயத்தை செய்திருக்கின்றாரா என்று கேட்டார். இந்த கேள்விக்கு நாங்கள் விடை அளிக்கவில்லை. இந்த கேள்விக்கு விடை அளிக்கவில்லை. ஏன், நாங்கள் சொன்னது எங்களுடைய இந்த விவாதத்தின் கரு பிஜே முஸ்லீமா இல்லையா என்பதுதான். ஆனால் இப்னு முஸ்லிம் பயத்தை செய்தாரா இல்லையா என்பது இந்த தலையங்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். நான் குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆதாரத்தை முன்வைக்கின்ற நீங்கள் முஸ்லீம் இல்லை என்பது. நீங்கள் முஸ்லீமா இருந்தால் குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆதாரத்தை முன்வையுங்கள். இதை விட்டு இப்னு முஸ்லிம் பயத்தை செய்தாரா என்று கேட்பது இந்த தலையங்கத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். அந்த விஷயத்திலே நாங்கள் நுழைந்தால் எங்களுடைய தலையங்கம் நின்றுவிடும், அது வேறு ஒரு திசையில் இந்த விவாதத்தை எடுத்துக் கொண்டு போய்விடும். எனவே நாம் அதற்கு பதில் அளிக்கவே இல்லை, பதில் கொடுக்கவில்லை. இந்த விவாதம் முடிந்ததற்கு பிறகு எங்களில் சில தகவல்கள் சொன்னாலும் இதற்கு ஒரு விடை கொடுத்திருந்தால் நன்றாக இருந்தது. வெளியில் உள்ளவர்கள் சொன்னார்கள் சிஜேயுடைய கேள்விக்கு பதில் கொடுக்கவில்லை, விவாதத்தினர்கள் தோற்று விட்டார்கள் என்ற கருத்தை அவர்கள் பரப்பினார்கள். ஆனால் இன்றைக்கும் இரண்டு முகங்களை நான் இப்போது கண்டேன். பிஜேயுடைய அந்த விவாதம் முடிந்ததும் இந்த ஜமாஅத்தில் வந்து பயத்தி செய்த தகவல்கள் இரண்டு முகங்களை இப்போது நான் கண்டேன் இருக்கின்றார்கள். ஆனால் பயத்தி செய்த எந்த ஒரு முஸ்லீமும் அந்த விவாதத்திற்கு பிறகு ஜமாஅத்தில் முஸ்லீமில் இருந்து வெளியிலே போகவில்லை. இவர்கள் இப்படி கதையை பரப்பினார்கள், பதில் கொடுக்கவில்லை, தோற்று விட்டார்கள். சரி, பதில் கொடுக்கவில்லை என்பது உண்மைதான். ஏன் பதில் கொடுக்கவில்லை பாருங்கள். பி ஜெயலலாஜியன் நினைத்தார், நினைத்துக் கொண்டார் இந்த இப்னு முஸ்லிம் என்பவர் பயத்தை செய்யவில்லை, இவர் இந்த அறிவிப்பாளர் பட்டியலில் உள்ள ஒருவர் என்று நினைத்துக் கொண்டுதான் அவர் இந்த கேள்வி எங்களை நோக்கி கேட்டார்கள் பயத்தை செய்திருக்கிறாரா என. சரி, நாங்கள் இதற்கு ஏன் பதில் அளிக்கவில்லை? இதற்கு பதில் அளிப்பதாக இருந்தால் அந்த இடத்தில் ஒன்று நாங்கள் எப்படி சொல்ல வேண்டும், இவர் பயத்து செய்யவில்லை என்று சொல்ல வேண்டும், இவனுமே பயத்து செய்யவில்லை என்று சொல்ல வேண்டும், அல்லது பயத்து செய்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும், அல்லது எங்களுக்கு தெரியாது என்று சொல்ல வேண்டும். இந்த மூன்றில் ஒரு விடையை தான் அவருக்கு கொடுக்க வேண்டும். சரி, அவர் பயத்து செய்திருக்கிறார் என்று நாங்கள் சொன்னால் அவர் ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் என்று கேட்பார். இப்னு முஸ்லிம் பயத்தை செய்திருக்கிறார் என்பதற்கு நாம் ஆதாரம் காட்டுவதாக இருந்தால் குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆதாரம் காட்ட முடியாது. ஏன், வஹி நிறைவு பெற்றதற்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடக்கின்றது. இது யஸீது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆட்சி காலத்தில் வஹிந்துவிட்டார். எனவே இந்த காலத்தில் ஒருவர் பயத்தை செய்திருக்கிறார் என்று நாம் சொல்வதாக இருந்தால் ஒரு வரலாற்றை கொண்டுதான் நாம் நிரூபிக்க வேண்டும். சரி, இப்னு முஸ்லிம் பயத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி அதற்கு ஒரு வரலாற்றை நாம் கொண்டு வந்து இன்னார் இப்படி தவறி அறிவிக்கின்றார், இப்னு முஸ்லிம் பயத்தை செய்தவர் என்று சொன்னால் உடனே பி ஜெயலலாஜி கேட்பார், உங்களுடைய மூலாதாரம் குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ் அல்லாத ஒன்றை பின்பற்றுபவன் முஸ்லிமுக்கு நரகவாசி என்று கூறுகின்றீர்கள், எனவே நீங்கள் வரலாற்றின் ஒரு ஆதாரத்தை கொண்டு வருகிறீர்கள், எனவே நீங்களும் வழிபடுதான் என்று சொல்லிவிடுவார். எனவே ஆதாரம் கொடுக்க முடியாது, இவர் பயத்தை செய்தவர் என்று சொல்ல முடியாது. சரி, இரண்டாவது பதில், பயத்தை செய்யவில்லை என்று சொல்ல வேண்டும். சரி பைரத்தை செய்யவில்லை என்று சொன்னால் ஆதாரம் கேட்பார். குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆதாரம் கொடுக்க முடியுமா? முடியாது. இது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நடந்த ஒரு நிகழ்ச்சி. எனவே இப்னு முத்தீ பைரத்தை செய்யவில்லை என்று சொன்னால் அவர் ஆதாரம் கேட்பார் குர்ஆன் ஹதீஸிலிருந்து. குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆதாரம் காட்ட முடியாது, வரலாற்றிலிருந்து தான் காட்ட வேண்டும். ஏதோ ஒரு இமாம் இப்படி இப்னு கதீர் அல்லது தபரி போன்ற இமாம்கள் எழுதியிருக்கின்றார்கள், இந்த இப்னு முத்தீ பையத்தை செய்யவில்லை, இப்னு உமர் போய் சொன்னார், சொல்லியும் இவர் பையத்தை செய்யவில்லை என்று எழுதியிருப்பார். இதைத்தான் நாம் காட்டுகிறோம். உடனே சொல்வார், நீங்கள் வரலாற்றை பின்பற்றுகிறீர்கள், எனவே வரலாற்றை பின்பற்ற வழிகேடு என்று அவர் சொல்லுவார். எனவே இவர் பையத்தை செய்யவில்லை என்று சொல்லவும் முடியாது. சரி, மூன்றாவது பதில் கொடுக்கலாம். எப்படி? எங்களுக்கு தெரியாது இவர் பையத்தை செய்தவரா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது என்று சொன்னால் கேட்பார். சரி, இதுல இருக்கக்கூடிய இந்த ராவி ஒருவர் இருக்கின்றாரே, இவரை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, இவர் முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா என்பது உங்களுக்கு தெரியாது. எனவே இப்படிப்பட்ட ஒரு ராவியுடைய ஹதீஸை நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்து எப்படி பையத்தை செய்யாதவர்கள் முஸ்லீம் இல்லை என்று சொல்வீர்கள் என்று கேட்பார். எனவேதான் அந்த இடத்தில் நாங்கள் அதற்கு பதில் கொடுக்கவே இல்லை, இதற்கு பதில் கொடுக்கவில்லை. இந்த கேள்வி எந்த அடிப்படையில் எழும்பும் என்றால், இந்த இப்னு முத்தீ என்பவர் ராவிகளில் ஒருவராக இருந்தார், இவர் ராவிகளில் ஒருவராக இல்லையா என்பதை பிறகு பார்ப்போம். இப்போ இந்த இப்னு முத்தீ ஜெயலாதியுடைய பார்வையில் இவர் ராவிகளில் ஒருவர், அறிவிப்பாளர் பட்டியலில் உள்ளவர்களில் ஒருவர் என்று எடுத்துக் கொண்டால் இந்த பிரச்சனை வரலாம். எனவே இவர் இப்படிப்பட்ட ஒருவர், அறிவிப்பாளர் பட்டியலில் உள்ள ஒருவர் என்று நினைத்துக் கொண்டுதான் இந்த பதிலை நாங்கள் கொடுக்க முடியாது. சரி, அடுத்தது இன்னொரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன பாருங்கள், இவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த பிரிவுகளில் உள்ளவர்கள் பையத்து செய்ய வேண்டும் என்பது உண்மைதான். ஒரு அமீருக்கு கட்டுப்பட வேண்டும், அது உண்மைதான். பிரியாமல் ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும், அதுவும் உண்மைதான். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற பெயரில் தான் இருக்க வேண்டும், அதுவும் உண்மைதான். ஆனால் இதெல்லாம் கிலாபத்து, இது அனைத்தும் கிலாபத்தில் நடைபெற வேண்டிய ஒன்று. கிலாபத்து இல்லாத இடத்தில் பையத்து ஒன்று கிடையாது. ஒரு அமீருக்கு கட்டுப்பட வேண்டிய தேவையில்லை, ஒரு ஜமாஅத்தாக இருக்க வேண்டிய தேவையும் இல்லை, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற பெயர் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, ஒவ்வொரு பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கலாம் என்று கூறுகின்றார்கள். இவர்களுடைய முரண்பாட்டை பாருங்கள், இதுதான் இந்த வழிகேட்டுக்கு தெளிவான ஆதாரம். இதெல்லாம் அந்த இடத்திலே நாங்கள் எடுத்து விளக்கிக் கொண்டிருந்தால் எங்களுடைய தலையங்கம் நின்றுவிடும் என்பதற்காக வேண்டித்தான் அந்த இடத்தில் நாம் இப்படி முழுமையான விளக்கம் கொடுக்கவில்லை, கடைசி வரைக்கும் பதில் கொடுக்கவில்லை. இவருடைய முரண்பாட்டை பாருங்கள், இந்த பையத்து அமீருக்கு கட்டுப்பாடு எல்லாம் கிலாபத்தில் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த சம்பவம் நடந்தது கிலாபத்து. யஸீது அஹமது அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உலகத்தில் பெரும்பாலான பகுதிகளை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கைப்பற்றி விட்டார். தங்களுடைய மகனுடைய கையில் தான் இந்த ஆட்சியை ஒப்படைத்து விட்டு அவர் உபாத்தானார். இது ஒரு கிலாபத்து நடக்கின்ற நேரம். இந்த நேரத்தில் இவருடைய கருத்தின்படி ஒவ்வொருவரும் பையத்து செய்வது கட்டாய கடமை. பையத்து செய்யாவிட்டால் அவர் முஸ்லீம் என்றும் சொல்லுகின்றார்கள், முஸ்லீம் இல்லை என்றும் சொல்லுகின்றார்கள். அப்படி என்றால் இந்த கிலாபத்துடைய காலத்தில் இப்னு முத்தீ பையத்து செய்தாரா இல்லையா என்ற கேள்வி ஏன் எழுப்ப வேண்டும், என்ன தேவை இருக்கின்றது? நீங்களே கூறுகின்றீர்கள், கிலாபத்திலே ஒருவர் பையத்து செய்ய இல்லை என்றால் முஸ்லீம் இல்லை. எனவே இப்னு முத்தீ பையத்து செய்திருந்தால் முஸ்லீம், இப்னு முத்தீ பையத்து செய்யாமல் என்றால் முஸ்லீம் இல்லை. நீங்கள் தானே கூறுகின்றீர்கள், எனவே ஏன் இந்த கேள்வி கிளப்ப வேண்டும், என்ன தேவை இருக்கின்றது? ஒரு கிலாபத்து இல்லாத காலமாக இருந்தால் உங்களுடைய கருத்தின்படி இந்த கேள்வியை முன்வைக்கலாம். ஆனால் இது கிலாபத்து நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு காலம். எனவே கிலாபத்து நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் ஒருவர் பையத்து செய்யாமல் இருந்தால் என்ன நடக்கும்? அந்த கலீபா அவரை விடுவார். ஹதீஸில் வருகின்றது, மூன்று பேர்களில்
பெயர்களை தவிர வேறு இவர்களுடைய இரத்தமும் ஹலால் இல்லை. அதில் ஒருவர் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருந்து வெளியேறினால் அவரை கொல்ல வேண்டும் என்பது ஹிலாபத்தில் இருக்கக்கூடிய சட்டம். எஜீத் அகமது கான் அவருடைய ஆட்சி காலத்தில் இப்னு முத்தியை பையத்து செய்யாமல் இருந்திருந்தால் அவர்களை விட்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள். எனவே சிலாபத்து இருக்கக்கூடிய காலத்தில் இந்த கேள்வியை கேட்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. இது அவர் செய்த பெரிய ஒரு பிழையத்தை அவரை தந்திடும். இது தெளிவான வழிகேடர்களுடைய சூழ்ச்சி. ஆனால் அல்லாஹு தஆலா சத்தியத்தில் இருப்பவரை பாதுகாப்பார். அடுத்தது இன்னொரு பாருங்கள், குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் ஒரு ஆதாரத்தை முன்வைத்தால் ஒரு முஸ்லீம் என்ன செய்ய வேண்டும்? அதை பின்பற்ற வேண்டும். ஆனால் இதை வைத்துக் கொண்டு அவர் இப்படி செய்தாரா இவர் இப்படி செய்தாரா என்று கேள்வி கேட்பது எவ்வளவு ஒரு மடத்தனம் என்பதை நீங்கள் பாருங்கள். உதாரணத்துக்கு நான் காட்டுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொய்யர்கள் தஜ்ஜால்கள் தோன்றுவார்கள் வருவார்கள், ஆனால் நான் கடைசி நபியாக இருக்கின்றேன். அந்த பொய்யர்கள் தஜ்ஜால்கள் நபி என்று வாதாடுவார்கள். எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது. லா நபிய பாதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் ஸஹீஹ் புகாரியில் வந்திருக்கின்றது. இந்த ஹதீஸை ஏற்றுக் கொள்ளாத காரணத்தினால் தான் காதியானிகளை எல்லா பிரிவுகளும் காசுகள் என்று தீர்ப்படைகிறார்கள். இப்போது ஒரு வருடத்தில் இந்த ஹதீஸை சொல்லும் போது அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவர் நம்ப வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு நபி வரவே மாட்டார் என்று நம்ப வேண்டும். இவர்தான் முஸ்லீம். ஒருவருக்கு இந்த ஹதீஸை எடுத்துக் கொண்டு போய் சொல்லும் போது அவர்கள் இந்த ஹதீஸில் வரக்கூடிய ராவிகளில் ஒருவர் இப்னு உமர் அல்லது இப்னு மத்தூத். அவர் கேட்கின்றார், இந்த ராவிகளில் உள்ள ஒருவராக இப்னு மத்தூத் இப்படி கடைசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான், அவர்களுக்கு பிறகு வேறு யாரும் வரமாட்டார் என்று அவர்கள் நம்பினார்களா என்று ஒருவர் கேள்வி கேட்கின்றார். அல்லது அந்த ராவியில் இருக்கக்கூடிய சுஃபியான் என்ற ஒருவர் அல்லது இமாம் புகார் ஒருவர் கேட்கின்றார், இமாம் புகாரி இதே போன்று கடைசி நபி அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான், அவர்களுக்கு பிறகு வேறு நபி இல்லை என்று புகாரி நம்பினார்களா என்று ஒருவர் கேட்கின்றார். இந்த கேள்வி சரியா? எவ்வளவு ஒரு பிழையான ஒரு மனத்தனமான ஒரு கேள்வி என்பதை சிந்தித்து பாருங்கள். மண் தரந்த சனாத பகது கபல் தொழுகை விட்டவர் காக என்று ஹதீஸ் சென்றிருக்கின்றது. இந்த ஹதீஸை ரிவாயத்து செய்த இமாம் புகாரி தொழுதாரா என்று ஒருவர் கேட்கின்றார். இந்த கேள்வி சரியா என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். இது பி ஜெயலலாஜனுக்கு தெரியாமல் இல்லை, மக்களை வழிகெடுக்கக்கூடிய தலைவர்களில் அவரும் ஒருவர். எனவே வழிகெடுப்பதற்காக வேண்டித்தான் அவர் இந்த கேள்வியை அந்த இடத்திற்கு தொடுத்தார். குர்ஆனில் இந்த ஹதீஸிலிருந்து ஒரு ஆதாரம் வந்தால் ஒரு முஸ்லீம் அதன்படி அமல் செய்ய வேண்டியது. எவருடைய கழுத்தில் பையத்து இல்லையோ அவருடைய மரணம் அறியாமை காலத்து மரணம் என்று சொல்லி வந்தால் அவர் முஸ்லீம் ஆயிட்டு அவர் பையத்து செய்ய வேண்டியது. அவர் பையத்து செய்தாரா இவர் செய்தாரா என்ற கேள்வி தொடுக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. சரியான ஹதீஸ் வருகின்றது. மூன்று விடயங்களில் ஒரு மூமினுடைய உள்ள மாறு செய்யாது. ஒரு மூமினாக இருந்தார் அதிலே ஒன்று இஸ்லாஸ் அமல் இல்லா அல்லாஹ்வுக்காக வேண்டிய தூய மனதுடன் பணக்க வழிபாடுகளை செய்தது. இரண்டாவது இத்தாஅத்து லிதபில் அம்ர் அமீருக்கு கட்டப்படுது. மூன்றாவது லுசூமி ஜமாஅத்தின் முஸ்லிமீன் ஜமாஅத்தின் முஸ்லிமீனோடு சேர்ந்திருந்தனர். இந்த விஷயத்தில் ஒரு மூமினுடைய உள்ளம் மாறு செய்யாது என்ற ஹதீஸ் வந்திருக்கின்றது. இந்த ஹதீஸை சொல்லும் போது ஒருவர் கேட்கின்றார், சரி இமாம் ஹாக்கிம் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்திருக்கின்றார், அவர் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருந்தாரா என்று ஒரு கேள்வியை கேட்டார். இது எவ்வளவு பிழையான கேள்வி. இது ஒரு முஸ்லிம் கேட்க மாட்டார். ஹதீஸில் வந்தால் உடனே அமல் செய்வார், குர்ஆனில் வந்தால் அமல் செய்வார். இப்படி ஒரு கேள்வி தொடுக்க மாட்டார். எனவே இவர் இப்படி கேட்ட கேள்வியே பிழையான கேள்விதான். அடுத்தது பாருங்கள், பி ஜெயலாஜி என்று கேள்வி கேட்டார், எப்படி இந்த இப்னு முத்தி என்ற இந்த ராவி அறிவிப்பாளர் பட்டியலில் உள்ள ஒருவர் பையத்து செய்திருக்கின்றாரா என்று கேட்டார். இதனுடைய ரகசியம் ஒன்று இருக்கிறது அவருடைய உள்ளத்தில் நினைக்கின்றேன். என்ன, இவர் பைஅத்தை செய்திருக்கின்றார் என்பதற்கு குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இல்லை. எனவே நாங்கள் இவர் பைஅத்தை செய்யவில்லை என்று நாங்கள் சொல்லுவோம். அப்படி சொன்னால் பைஅத்தை செய்யாதவர் முஸ்லீம் இல்லை. எனவே முஸ்லீம் இல்லாத ஒருவருடைய ஹதீஸை நீங்கள் எப்படி எடுப்பீர்கள் என்று கேட்பதற்கு தான் அந்த கேள்வியை முன்வைத்தது. ஆனால் பாருங்கள், அந்த சி ஜெயினுலாபீனே அவருடைய ஜென்னத் என்ற பத்திரிகையில் எழுதியிருக்கின்றார். எப்படி, புகாரி முஸ்லீமில் சில ஹாதிகள் இருக்கின்றார்கள், அவர்கள் எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்றால் ஜஹ்மியாக்கள், கதிரியாக்கள், ஹவாரிஜிகள் என்று அவர்களை வைத்திருக்கின்றார். கதிரியாக்கள் என்றால் யார், கலா கதிரி இல்லை என்று சொல்பவர். கலா கதிரி என்று ஒன்று கிடையாது என்று சொல்பவர்கள் கதிரியாக்கள். கலா கதிரை நம்புவது ஈமானில் ஒரு பகுதி. ஈமானில் ஒரு பகுதி ஒருவர் நிராகரித்தால் அவர் முஸ்லீம் இல்லை, காபிர் என்பது என்று சந்தேகம் இல்லை. எனவே இந்த கதிரியாக்கள் முஸ்லீம்கள் இல்லை, ஆனால் அவருடைய ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, முஸ்லீமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சி ஜெயிலாசியனை தன்னுடைய எண்ணத்தில் எழுதியிருக்கின்றார். எனவே இந்த இப்னு முத்து என்பவர் பைஅத்தை செய்யவில்லை என்று வைத்துக் கொண்டால் கூட இந்த ஹதீஸுக்கு எந்த கடிதம் கிடையாது. ஏன், அவரே சொல்லுகின்றார் கவாரிஜிகள் கதிரியாக்களுடைய ஹதீஸ்கள் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே பாருங்கள், இந்த இப்னு முத்து என்பவர் இந்த ராவிகளில் ஒருவர் அல்ல. இப்னு முத்து என்பவர் இந்த ராவிகளில் ஒருவர் அல்ல. ராவிகள் யார் என்றால் பாருங்கள், முதலாவது ராவி உபைதுல்லா, இரண்டாவது ராவி அவருடைய தந்தை மூன்றாவது ராவி ஆசிம், நான்காவது ராவி ஜெயித் பின் முஹம்மத், ஐந்தாவது ராவி நாஃபி, அதற்கு அடுத்தது இப்னு உமர். இந்த ராவிகள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு பேர் தான் இந்த ஹதீஸுடைய ராவிகள். இமாம் முஸ்லீம்ல இருந்து இப்னு உமர் வரைக்கும் ஐந்து பேர்கள் தான் ராவிகள். அதுல கடைசி ராவி சஹாபி இப்னு உமர், அவர்களுக்கு அடுத்தவர்கள் அவருடைய மகன் நாஃபி. இந்த இப்னு முத்து என்பவர் ராவி அல்ல. இந்த ராவிகள் அறிவிப்பாளர் பட்டியலில் ஒருவரே இல்லை இந்த இப்னு முத்து என்பவர். இது சம்பவம் நடைபெற்றது மதீனாவில். இப்படி எஜீது அவர்களுடைய அந்த ஆட்சிக்கு எதிராக சிலர் பைஅத்தை செய்யாமல் பைஅத்தை முறித்துக் கொண்டு குழப்பம் செய்திருக்கின்றார் என்று வரலாறு காட்டுகின்றது. அந்த நேரத்தில் தான் எஜீது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு படையை மதீனாவுக்கு அனுப்பியதாக அந்த வரலாறு கூறுகின்றது. அந்த நேரத்தில் இவர் இப்னு முத்து இந்த எஜீத் அவர்களுக்கு பைஅத்தை செய்ய மாட்டேன் என்று குழப்பம் செய்து கொண்டிருக்கும் போதுதான் இவர்கள் போய் இப்னு உமர் சொல்லியிருக்கின்றார், இந்த ஹதீஸை நான் அறிவிக்கத்தான் வந்தேன் என்று அந்த இடத்தில் சொல்லிவிட்டு ஹதீஸை அறிவிக்கின்றார். இந்த ஹதீஸை அறிவிக்கும் ராவி யாரு, இப்னு உமர். இந்த ஹதீஸை கேட்டு பின்னால் அறிவிப்பவர்கள் நாஃபி, அவருடைய மகன். இப்னு முத்தியைக்கும் இந்த ஹதீஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அறிவிப்பாளர் பட்டியலுக்கும் இவருக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. சரி, அப்படி இருக்கும் போது பிஜே ஒருவேளை இந்த இப்னு முத்து என்பவர் ராவிகளில் ஒருவர் என்று நினைத்துக் கொண்டுதான் அந்த இடத்தில் இந்த கேள்வியை கேட்டாரோ, அதை திட்டமிட்டு கேட்டாரோ, அல்லாஹ்வால் இப்போது ஒருவருக்கு ஒரு சந்தேகம் வர, அப்படி என்றால் அந்த இடத்தில் ஒரே அடியாக அவருக்கு பதில் கொடுத்திருக்கலாம். எப்படி, இப்னு முத்து என்ற ராவி பைஅத்தை செய்தாரா என்று நீங்கள் கேட்கிறீர்கள், இவர் இந்த ராவிகளில் ஒருவரே இல்லை என்று அந்த இடத்தில் தெளிவாக சொல்லியிருக்கலாம் என்று ஒருவருக்கு சந்தேகம் வரும். ஆனால் வணிகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதைத்தான் சொன்னாலும் அவர்கள் குறுக்கு கேள்வி கேட்கத்தான் செய்வார். அந்த இடத்தில் இந்த விடையை நாம் கொடுத்திருந்தாலும் பிறகு கேட்பார், சரி அவர் இந்த ராவிகள் இல்லை என்பதை நான் ஒத்துக்கொள்கின்றேன். ஏன், ஆரம்பத்தில் என்ன சொன்னார், முஸ்லீம்கள் வான பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீம்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மனிதர்களும் ஜின்களும் தான் மாறு செய்கின்றார் என்று குர்ஆன் ஹதீஸ் நாம வச்சதுக்கு பல என்ன செய்தார் தெரியுமா? வான பூமியில உள்ளதெல்லாம் முஸ்லீம் ஆறு மாடலாம். அப்ப நீங்களும் போய் அதோட சேர்ந்து கொள்ளுங்க. எப்படிப்பட்ட நிராகரிப்பு பாருங்க. நாம குர்ஆன்ல ஒரு ஆயத்தை சொல்ற உலகம் அசலம மனுஷி சமாவாசி வல்லார். வானம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அவனுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீம்கள். இந்த மனிதர்களும் ஜின்களும் தான் அவனுக்கு மாறு செய்கின்றார் என்று சொன்ன உடனே இந்த ஆயத்தை நிராகரிச்சு சொல்றாரு, அப்ப வானம் பூமியில உள்ளவங்களா முஸ்லீம்கள். ஆடு மாடு அழகிது நாய் எல்லாம் முஸ்லீம்கள். அப்ப நீங்க அவங்களோட சேர்ந்து கொள்ளுங்கள முஸ்லீம்களோட என்று எப்படி குர்ஆன் அர்த்தத்தை வச்சு கிண்டல் பண்ணாரு பாருங்க. அப்ப அந்த இடத்துல நாம இவர் இப்னு முத்தி ராவி இல்ல உள்ளவர் ருவாத்திகள் உள்ளவர் அல்ல என்று சொன்னால் சொல்வார் சரியா அப்படி நடந்து வைத்து சரியாம சொல்லி போட்டேன். இப்ப நீங்க சொல்லுங்கள படி இவர் முஸ்லீமா இவர் பயத்தை செய்தாரா என்று கேள்வி கேட்டார். அப்ப அந்த இடத்துல அதுக்கு பதில் கொடுக்க போனா என்ன நடக்கும்? உடனே அந்த விவாதம் நிறுத்த வேண்டியது. பிறகு ஆசிரியாவுக்கு போகணும். கிதாபுகள் வரலாற்று கிதாபுகள் அள்ளிக்கிட்டு வர அதை பிறட்டி எடுத்து பிறட்டி எடுக்க அவர் அந்த கருத்தை முன்வைக்கிறார், இவர் இந்த கருத்தை முன்வைக்கிறார். கடைசியில அசல் விவாதம் கட்டு போயிடும். இதுக்குதான் நாம அதுக்கு கடைசி வரைக்கும் பதில் கொடுக்கவே இல்லை. சரி, இப்ப நாங்க வழங்கிக் கொள்ளத்தான வேணும். அவர் முன்வைச்ச அந்த கேள்வி சரிதானா என்பதை பாருங்க. நாம சொன்ன விஷயத்தை தெளிவாகுது. அவர் இந்த முன்வைச்ச கேள்வி எல்லா வகையிலும் பண்ணலாம். ஒண்ணு நீங்க சொல்றீங்க ஹிலாபத்துல கட்டாயம் பையத்தை செய்யலன்னு. பையத்தை செய்யலன்னு அவன் முஷ்ரிக்குங்கிறீங்க, அவர் கொல்லப்பட வேண்டியவர். அவ திரும்பி அங்கிறீங்க அவர் பையத்தை செஞ்சார். அவர் பையத்தை செய்யாமல் இருந்தால் அந்த ஹரீப் அவரால் கொல்லப்பட்டிருப்பார். அவர் கொல்லப்பட்டிருந்தா காதலாட்டா மூத்தாவா. இதனால ஹதீஸுக்கு எந்த கடிதம் இல்லை. ஏன் ஹதீஸுக்கு அவருக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது. ஹதீசுடைய ராகுகள் அசல் இப்னு உமர், அதற்கு பிறகு அவருடைய மகன் நாஃபி, அதற்கு பிறகு தொடர்ந்து முஸ்லீம் வரைக்கும் வருகின்றார்கள். இவருக்கும் இந்த ஹதீஸுக்கு சம்பந்தம் இல்லை. எனவே முஸ்லீமில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் சரியான ஹதீஸ். அதனால தான் நான் சொன்னேன், அந்த இடத்துல நான் சொன்னேன், இதற்கு பதிலளிக்க முடியாது. இது முஸ்லீமில் வந்திருக்கக்கூடிய சரியான ஹதீஸ். நான் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்வேன், இது சஹீஹான ஹதீஸ் என்று. எவருடைய கழுத்தில் பையத்து இல்லை அவருடைய மரணம் அறியாமை மரணம். நீங்கள் சத்தியம் செய்யுங்கள், இது சஹீஹான ஹதீஸ் இல்லை என்று. ஆனா அவர் அதற்கு முன் வர இல்லை. அதை விட்டு போட அவர் இந்த கேள்வியை தொடுத்து இவர் பையத்தை செய்திருக்கின்றாரா என்று. எனவே நாம தெளிவா வழங்கிக் கொள்ளணும். அந்த முஸ்லீம்ல வரக்கூடிய அந்த ஹதீஸ் 4770 எடுத்து பாருங்க. அதில் இப்னு முத்தி என்பவர் ராவிகள் உள்ளவர் அல்ல. அதனால இது முஸ்லீம் வந்திருக்கக்கூடிய சரியான ஹதீஸ். எவருடைய கழுத்தில் பையத்தை இல்லை அவர்கள் மரணம் அறியாமையின் மரணம். இது முடிஞ்சு அந்த விவாதம் முடிந்து அடுத்த நாள் ஒரு இடத்துல அவர் பேசியிருக்கிறார். அப்ப அந்த நேரத்தில் சிலர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க, இது எப்படி இது முஸ்லீம்ல வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் தானே? அப்ப அவர் சொல்லுங்க ஹதீஸ் சஹீஹ் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அவர்களிடத்தில் நாங்கள் இப்படித்தான் கேளுகிறோம். இப்படி அவர் சொல்லிருக்கிறார், அவங்கள இப்படித்தான் நாங்கள் கேளுகிறோம். ஏன் சத்தியத்துக்கு முன்னால வழிகேடர்கள் இப்படியான குறுக்கு கேள்விகள் தான் கேட்கிறாங்க. இதே போல பாரு, எங்களுக்கு ஜமாத் இஸ்லாமிக்கு ஒரு விவாதம் நடந்தது புத்தகத்தில் கலந்துரையாட. அதுல இந்த விஷயத்தை நாங்க முன்வைச்சோம். தெளிவான இந்த 1042-13 எடுத்து எல்லா அபிமானங்களுக்கும் கொடுக்கப்பட்ட அசல் ஒண்ணு அடிப்படை தெரியக்கூடாது. ஒரு ஜமாத் அறிஞர் என்ன சொன்னார்? தலைவர் இல்ல, அது சிலாபத்தில் மக்காவில பிரிஞ்சிருக்கலாம், பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எப்படி கலைச்சி போட்டு பாருங்க, அவங்களுடைய பத்திரிகைகளை வந்துருக்கு. அது முடிஞ்ச சில மாதங்களுக்கு பின்னால் இந்தியாவில போய் பெங்களூர்ல ஜமாத் இஸ்லாமி ஒரு கூட்டத்தில் பேசுறாரு. பேசும் போது இதே ஆயத்தை கொண்டு வந்து முஸ்லீம்கள் ஒரு கூட்டமாக ஒரு கட்டுப்பாடாக இருக்கணும், பிரிவது இஸ்லாம் அல்ல இடத்துல பேசிக்கிறார். ஆனா எங்களுக்கு உனக்கு பேசினாரு இந்திய கிராமத்தில் தான். அப்படி இப்ப கிராமத்தை பெங்களூருக்கு போனதுக்கு பிறகு சரி, அதே நேரத்துல பாருங்க, அதுக்கு பிறகு நீர் கொழும்புல ஒரு கூட்டம் வச்சு பேசிக்கிறாங்க. நீர் கொழும்புல அந்த கூட்டத்துல அந்த ஜமாத் இஸ்லாமியில் உள்ள ஒருவர் அடிச்சு பேச அவர் போல எந்த நபிமார்களும் பிரிஞ்சு இருக்கீங்க. முழு நபிமார்களும் ஏனா ஒரு தலைமைத்துவத்தை கொண்டுதான் இருந்தார். மக்காவுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிரியல, ஒரு ஜமாத்தா இருந்தார்கள். அதே ஜமாத்தில் உள்ளவர் பேசுறார். ஈசா நபி ஒரு கூட்டமாக இருந்தார் என்று குர்ஆன் ஹதீஸ் என்று எங்களுக்கு தெரியாத ஆயத்தை கொண்டு வந்து போடுறார். ஆனா அங்க என்ன சொன்னாங்க, இல்ல அதுக்கு நான் இப்படி பாருங்க, இந்த வழிகேடர்கள் இந்த சத்தியத்துக்கு முன்னாலே இப்படித்தான் கலப்பாங்க. குர்ஆன் ஹதீஸ் குர்ஆன் ஹதீஸ் அடிச்சு பேசின ஒரு கூட்டத்தின் தலைவர் வந்து பக்கத்துல பேசுறாரு. ஒரு கூட்டம் வந்து குர்ஆன் ஹதீஸ் எங்க ஒரு உதவி வந்தன இவ்வளவு காலம் 30-40 வருஷம் குர்ஆன் ஹதீஸ் அடிச்சு பேசி போட்டு சொன்னா குர்ஆன் ஹதீஸ் எங்க கொண்டு உதவி வந்தன வரலாறு தப்சீர் இல்லாம எப்படி குர்ஆன் ஹதீஸ் விளங்குறாரு அந்த எப்படி வழிகேடு பாருங்க சத்தியத்துக்கு முன்னால. அதனால வழிகேட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி இந்த சத்தியத்துக்கு முன்னால பிள்ளையான கருத்துக்களை கொண்டு வந்து வச்சு இப்படி தர்க்கம் செய்வாங்க, விவாதம் செய்வாங்க. ஆனா இது முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறது இல்லை. ஒவ்வொரு விவாதத்துக்கு பிறகும் கருத்தரங்கத்துக்கு பிறகும் நாங்க பார்க்கிறோம் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு ஒரு முஸ்லீம் கூட இந்த ஜமாத்துல இருந்து போனதில்லை. ஆனா அவங்கள இருந்து வேற ஜமாத்துல இருந்து வந்து அல்ஹம்துலில்லாஹ் பையத்து செஞ்சு இஸ்லாத்தை ஏற்றாங்க. சமீபத்துல புத்தகத்தில் ஒரு கூட்டம் போடப்பட்டது ஜமாத்துல முஸ்லீமிற்கு எதிராக, அதுல ஒரு ஆணி பேசுறாங்க, ஒரு பத்திரிகை ஆசிரியர் பிரிவினை கூடும். ஏன்னா பிரிவினை கூடும், பிரிவினை சிறுக்கு என்று இவர்கள் சொல்வது போல அல்ல. அப்படி என்றால் முஆவியாவும் அலியும் பிரிந்திருந்தார்கள் சிறுக்குவாதிகளா, ஆயிஷா அலியும் பிரிந்திருந்தார்கள் சிறுக்குவாதிகள்னு கேட்கிறாங்க. முந்தி பேசுறது மறந்து போகுது. நேரத்தோடு ஒரு குழு அவர்களை இது சிலாபத்தில் பிரியக்கூடாது, சிலாபத்தில் பிரியக்கூடாது, திருப்பி சிலாபத்தில் பிரிஞ்சாங்க அவர் ரெண்டு அடிபட்டு போச்சு. சிலாபத்திலையும் பிரியலாம், மையத்தை இல்ல சிலாபத்திலையும் மையத்தேவை அப்படி அவரு பேசுறாரு. அவரு பேசி முடிஞ்சது பிறகு இன்னொரு ஆணையம் வந்து அவரு பேசுறாரு, இஸ்லாம் என்பது ஒரு தலைமைத்துவம், ஒரு கவீர் கட்டுப்படணும், பிரியக்கூடாதுன்னு பேசுறாரு. இந்த வடிவத்தை கேட்டுட்டு ஒரு குடும்பத்தோட வந்து மையத்து இஸ்லாத்தை ஏற்கிறார். இந்த மாதிரி பாருங்க அல்லாஹ்வுத்தால அவருடைய வேலைய இவங்களுடைய இந்த மாதிரி முரண்பாடான இந்த கருத்துக்களை வச்சு அதிகமானவங்க அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இஸ்லாத்துல வந்து நுழைஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதனால நாங்க சத்தியத்தை எந்த இடத்துல எடுத்து சொல்ல வேண்டியதுதான். யாருக்கு அல்லாஹ்வுத்தால ஹிதாயத்தை நாடி இருக்கிறாரோ அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும். இந்த இடத்துல பாருங்க, பி ஜெயினுக்கு முன்னால் நாங்க தெளிவான ஒரு குர்ஆன் வசனத்தை 42:13 எடுத்து பாருங்க. அது என்ன சொல்லுது, முஸ்லீம்கள் தெரியக்கூடாது ஒரு கட்டுப்பாடு, வெளியில உள்ளவர்கள் திருக்குவார்கள் தெளிவாக ஆயத்தை சொல்லுது. மக்காவில் இறங்கி ஆயத்தி அங்க சிலாபத்தில் தெரியக்கூடாத கருத்தே கிடையாது. மக்காவில் இறங்கியது ஹதீஸு தெளிவா சொல்லுது, பையத்து இல்லாதவர்கள் ஜாகிரிய மனம். இந்த குர்ஆன் ஹதீஸை நாம எடுத்து சொல்லும் போது ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும், உடனே அதற்கு தலை புரியணும், அல்லது சொல்லணும் நான் இதை கொஞ்சம் பார்க்கிறேன், பார்த்து அதுக்கு பிறகு இன்ஷால்லாஹ் எனக்கு தெளிவான விளக்கம் கிடைச்சா நான் சத்தியத்தை ஏற்கிறேன், இல்ல இதை பிறகு நான் உங்களோட சந்திக்கிறது வருவேன் அப்படின்னு சொல்ல. ஆனா இவர் என்ன செஞ்சார், கிண்டல் பண்ணி இந்த ஆயத்தை ஹதீஸை நிராகரித்து விட்டார். அல்லாஹ் தஆலா சொல்றான் ஒரு இடத்துல, வமன் அஸ்லமு மிம்மன் கஸ்தப பி ஆயாத்தில்லாஹ் வஹுவ யுதுஆ இலல் இஸ்லாம், ஒருவரை இஸ்லாமிய அணியிலே சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அழைக்க அழைக்கப்படும் போது இவர் அல்லாஹ்வுடைய திருவசனங்களை நிராகரிக்கின்றாரே, இவனை விட ஒரு அக்குறுமக்காரன் யார் என்று அல்லாஹ் கேட்கிற குர்ஆன். இதே போல அவர் அந்த இடத்துல நடந்து கொண்டார். ஒவ்வொரு பிரிவின் தலைவர்களும் எங்களோட கதைச்சவங்க எல்லாம் இப்படித்தான் நடந்து கொண்டாங்க, நிராகரித்தான். ஆனா ஒரு முஸ்லீம் எப்படி இருக்காது, அல்லாஹ் குர்ஆன் சொல்றோம், தெளிவான ஆயத்தையும் ஹதீஸையும் நாங்கள் முன்வைச்சா அதை உடனே ஏற்றுக்கொள்றவங்க முஸ்லீம். இல்ல குர்ஆன் வசனம் என்ன சொல்லுன்னு அதாவது அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட எந்த ஒரு பிரச்சனையிலும் நீங்கள் என்ன தீர்ப்பு வழங்குகின்றீர்களோ அந்த தீர்ப்பை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ள வரை அவர்கள் முஸ்லீமாக முடியாது. இதே போல அல்லாஹ் இன்னொருத்தர கூறுவா, அதாவது அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் எந்த ஒரு தீர்ப்பையாவது வழங்கிவிட்டார் அதை மாற்று கருத்து கூறுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. யாராவது இப்படி மாற்று கருத்து கூறி அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்தால் அவர் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கின்றார் என்று குர்ஆன் சொல்லுது. இப்ப நாம குர்ஆன் ஆயத்தை கொண்டு வந்து பிரிய கூடாது, பிரிவது சிறுக்கு என்று சொல்றோம். பயத்து இல்லாமல் மரணித்தால் ஜாகிரிய மரணம் என்று சொல்லும் போது இதற்கு மாற்று கருத்துகள் அபிப்பிராயங்கள் கூறுவது யாருடைய வேலை? குர்ஆன் என்ன சொல்லுது? எந்த அபிப்பிராயம் தெரிவிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அப்படி யாராவது மாற்று கருத்து தெரிவித்து அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்தால் பக்கத்தை மரண வளர முடியும், அவர் பகிரங்கமான வழிகேட்டிலே போய்விட்டார் என்று குர்ஆன் சொல்லுது. அதனால ஸ்ரீ ஜெயினாத்தீன் அந்த இடத்துல இந்த இப்னுமுத்தியை பையத்து செய்தாரா இல்லையா என்ற ஒரு கேள்வியை கிளப்பி இந்த குர்ஆன் ஹதீஸை தெளிவாக நிராகரித்து விட்டார். என்ன சந்தேகம் இல்லை. அதனால சத்தியம் என்ன? உண்மை இதுதான். இந்த 42-13 வசனம் இருக்கிற இது தெளிவான ஒரு ஒரு அத்தாட்சி, ஒரு ஆதாரம், முஸ்லீம்களுக்கு பலமான ஒரு ஆதாரம். இது நபிமார்கள் கொண்டு வந்த சத்தியம் இது. என்ன, முஸ்லீம்கள் என்பவர்கள் ஒரு கூட்டமாக இருப்பார்கள், அதுல அவங்க ஒரு காலமும் பிரியவே கூடாது. பிரிவது இஸ்லாம் இல்லை, அது தெளிவான சிறு. ஆனால் இந்த நேரத்துல முஆவியாவும் அலியும் பிரிந்தார்கள். அலியும் ஆயிஷாவிடப்பட்ட வரலாறு, இது சம்பந்தமான விளக்கம் தேவைப்பட்டவர்கள். சஹாபாக்கள் பிரிந்தார்களா என்று மூன்று பதிவு நாடகங்கள் இருக்கின்றது, அதை எடுத்து நீங்கள் கேட்டுக்கொண்டு அவர்கள் பிரிந்து இருக்கவே இல்லை. இவருடைய முரண்பாட்டை பாருங்கள். கிலாபத்தில் பிரியக்கூடாது என்று கூறிவிட்டு எங்களுக்கு எதிராக வரும்போது அந்த ஆதாரத்தை கொண்டு வருகின்றார்கள். கிலாபத்தில் பிரியக்கூடாது என்று நீங்கள் சொன்னால் எப்படி அந்த ஆதாரத்தை கொண்டு வருவீர்கள்? அப்ப கிலாபத்திலும் பிரிவினை கூடும் என்று சொல்லுகின்றீர்கள். கிலாபத்தில் தான் பையத்து என்று சொல்லிவிட்டு திரும்ப அலி அபூபக்கருக்கு பையத்தை செய்யவில்லை, பாத்திமா அபூபக்கருக்கு பையத்தை செய்யவில்லை என்ற ஆதாரத்தை ஏன் கொண்டு வருகின்றீர்கள்? அந்த கிலாபத்தில் உங்களுடைய பார்வையிலே அது உண்மையாக இருந்தால் அவர்கள் முஸ்லீம் இல்லை என்று சொல்ல வேண்டி வரும். நவூதுபில்லா, நாங்கள் அப்படி சொல்லவில்லை. இதெல்லாம் பொய் வரலாறு. இதற்கு விளக்கம் நீங்கள் பிழையான கருத்துக்களை கொடுக்கின்றீர்கள். எனவே சத்தியம் என்பது இதுதான். இந்த 42-13 வசனம் இருக்கின்றது, இது தெளிவான ஒரு அட்டாட்சி முஸ்லீம்களுக்கு. முஸ்லீம்கள் என்பவர்கள் இப்படித்தான் ஒரு தலைமைத்துவத்தின் ஒரு கூட்டமாகத்தான் அவர்கள் இருக்க வேண்டும். என்றைக்கு பிரிந்து செல்கின்றார்களோ அவர்களை பற்றி குர்ஆன் சொல்லுது அவர்கள் முஷ்ரிக்குகள், நினைவார்கள். ஹதீஸ் சொல்லுகின்றதே குல்லுஹும் ஃபின்னார், அனைவரும் நரகம் செல்வார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன் கூறுகின்றது அவருடைய வணக்க வழிபாடுகள் தூசி தூசியாக பரத்தி விடப்படும். குர்ஆன் கூறுகின்றதே அவர்களுக்கு சுவர்க்கம் ஹராம். குர்ஆன் சொல்லுகின்றதே அவர்கள் நிரந்தர நரகத்தை அடைவார்கள். இது குர்ஆனுடைய தீர்ப்பு. இதே போன்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள். இந்த ஹதீஸில் ரெண்டு துண்டு வருகின்றது. ஒன்று, எவர் கட்டுப்பாட்டிலிருந்து கையை உருவி கொள்கின்றாரோ அவருக்கு ஆதாரம் இல்லை. ஒருவர் ஜமாஅத்தின் முஸ்லிமீனில் பையத்து செய்து விட்டு பிறகு அந்த கட்டுப்பாட்டிலிருந்து ஒரு வெளியிலே போய்விட்டால் அவர்கள் கழுத்தில் இருந்து இஸ்லாம் பறி போய்விடும். அவர் முஸ்லீம் இல்லை, தெளிவாக வருகின்றது. அவர்கள் நிரந்தர நரகத்தை அடைவார்கள். நரகத்தின் உறவு கட்டையெல்லாம் வருகின்றது. எனவே பையத்தை முடிக்க முடியாது. அடுத்த பகுதி வருகின்றது, எவருடைய கழுத்தில் பையத்து இல்லையோ அவருடைய மரணம் அறியாமையின் மரணம். அறியாமையின் மரணம் என்று கூறும் போது அங்கே ஒரு கேள்வியை கிளப்புகின்றார். அப்படி என்றால் ஒரு சஹாபி ஒருவருக்கு பட்டப்பெயர் சொன்ன போது அந்த இடத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இன்ன கைம்ராவும் தீக்க ஜாஹிலியா, உடனே ஜாஹிலியத்தில் இருக்கின்ற என்று சொன்னார்கள். எனவே அவர் முஸ்லீம் இல்லையா என்று கேட்கின்றார். இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள் பையத்து செய்து சேர்ந்த ஒரு முஸ்லீம் இப்படியான ஒரு பிழையை செய்யும் போது அவர் உடனே அவருக்கு உணர்த்தப்பட்ட தௌபா செய்து முஸ்லீம் ஆகிவிடுவார். அந்த சஹாபி தௌபா செய்து விட்டார். இது ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள் வெளியில் இருப்பவரை பார்த்து சொல்லப்பட்டது. எவருடைய கழுத்தில் பையத்து இல்லை, அவர் அறியாமை காலத்து அறியாமையில் இருக்கின்றார் ஜாஹிலியத்தில் என்று சொல்லப்பட்டது. அடுத்தது, ஜாஹிலியத்திலே ஒருவர் மரணித்தால் அவர் முஸ்லீமாக மரணிக்க மாட்டார் என்பதற்கும் அந்த சஹி முஸ்லீமின் ஆதாரம் இருக்கின்றது. எவர் நாட்டு வரிக்காக, குடும்ப வரிக்காக, குல வரிக்காக வேண்டி போராடி ஒருவர் மரணித்தார், அவர் காவிராக மரணிப்பார், அவர் ஜாஹிலியத்திலே மரணிப்பார், அவர் என்னுடைய உம்மத்தில் இல்லை என்று தெளிவாக ஹதீஸ் வந்திருக்கின்றது. எனவே ஜாஹிலியத்திலே ஒருவர் மரணித்தால் அவர் முஸ்லீமாக மரணிக்க மாட்டார். எனவேதான் நாங்கள் ஸ்ரீ ஜெயலலாத்தீனை பார்த்து ஜமாத்தில் முஸ்லிமீனில் சேர்ந்து பையத்து செய்யாமல் ஒரு பெயரை வைத்துக் கொண்டு இஸ்லாத்தை பிரித்து தனி ஒரு குழுவாக இருக்கின்றபடியால் ஜெயலலாத்தீனும் அவரை சார்ந்தவர்களும் இஸ்லாத்தில் இல்லை என்று நாங்கள் அந்த இடத்தில் இந்த கருத்தை முன்வைத்தோம். எனவே அந்த இடத்தில் அவர் இந்த கேள்வி கிளப்பினார். அந்த கேள்விக்குரிய பதில்கள் தான் இப்போது தெளிவாக தரப்பட்டது. இதிலே இந்த இது சம்பந்தமாக யாருக்காவது ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் ஒரு 10 நிமிடம் இருக்கின்றது இந்த ஒரு மணி நேரத்துக்கு, அதற்குள் இந்த சந்தேகத்தை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதுல ஒரு கேள்வி வந்திருக்கிறது எப்படின்னு சொன்னால், இப்ப ஜாஹிலியத்தில் மரணிப்பவர்கள் அனைவரும் நிரந்தர நரகமா? இது சம்பந்தமாக எங்களுடைய தனி ஒரு பதிவு நாடா இருக்கின்றது. அதாவது ஜமாத்துல் முஸ்லிமீனில் நுழைந்தவர்கள் முஸ்லீம்கள், அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள், அதே கொள்கையில் மரணித்தார். ஜமாத்துல் முஸ்லிமீனில் நுழையாமல் வெளியில் இருக்கின்றார்களே, இவர்கள் ஜாஹிலியத்தில் இருக்கின்றார்கள் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. இதிலே அனைவரும் நரகம் செல்வார்களா என்றால், தெளிவாக இந்த சத்தியத்தை விளக்கி இந்த சத்தியம் அவர்களுக்கு எட்டி இதை ஏற்றுக்கொள்ளாமல் அதே கொள்கையில் மரணித்தால் அவர்கள் நரகம் செல்வார்கள். உதாரணமாக ஜெயலலாதி, அவருக்கு தெளிவாக இந்த சத்தியம் எட்டிவிட்டது, ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதே நிலையிலே அவர் மரணித்தால் நிச்சய நரகம் செல்வார். இதே போன்று இடங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான இயக்க தலைவர்கள் அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்றாக தெரியும். இப்படி இவர்கள் தெளிவாக தெரிந்து கொண்டிருந்த நாகரத்து மன்னிக்கின்றால் அவர்கள் நரகம். அதே நேரத்தில் 4 கூட்டத்தார்கள் இருக்கின்றார்கள், இவர்களும் ஜாஹிலியத்தில் தான் இருக்கின்றார்கள், ஆனால் இவர்கள் நரகவாசிகள் என்று நாங்கள் தீர்ப்பு வழங்க முடியாது. இவர்களுக்கு மறுமையிட்டால் அல்லாஹ்வுத்தால தீர்ப்பு வழங்குவாங்க. அது சம்பந்தமாக சஹீஹான ஹதீஸ் வருகின்றது. அல்லாஹ்வும் குர்ஆனிலே கூறுகின்றான், நாங்கள் தூதரை அனுப்பாமல் யாரையும் வேதனை செய்வதில்லை. எனவே தூதருடைய போதனை சரியாக கிடைக்க வேண்டும், கிடைத்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தான் அவர்கள் நரகம் செல்வார்கள். இந்த 4 கூட்டத்தவர்கள் யார்? ஹதீஸில் வருகின்றது, அகமதில் ஒரு கூட்டத்தவர்கள் செவிடர்கள், இன்னொரு கூட்டத்தார்கள் சிந்தனையில் குழப்பம் உள்ளவர்கள், இன்னொரு கூட்டத்தார்கள் இருக்கின்றார்கள் ஊமைகள், பேச முடியாதவர்கள், இந்த வயது வந்தவர்கள், இன்னொரு கூட்டத்தார் இருக்கின்றார்கள் இந்த தாவத்து வச்சார்கள். முதலாவது கூட்டம் செவிடர்கள், இரண்டாவது கூட்டத்தவர்கள் சிந்தனையில் குழப்பம் உள்ளவர்கள், மூன்றாவது கூட்டத்தவர்கள் வயது முதிர்ந்தவர்கள், 4வது கூட்டத்தவர்கள் இந்த சத்தியம் வெட்டார்கள். இவர்கள் வறுமையில கொண்டு வரப்படும் போது அல்லாஹ்விடத்தில் சொல்லுகின்றார்கள், யாரெல்லாம் எங்களை வேதனை செய்து விடார்கள். செவிடர்கள் சொல்லுவார்கள், எதை எதையோ மக்கள் சொன்னார்கள், எனக்கு அது கேட்கவில்லை. பைத்தியம் பிடித்தவர்கள் சொல்லுவார்கள், மக்கள் என்னென்னமோ சொன்னார்கள், பிள்ளைகள் எல்லாம் எனக்கு கல்லடித்தார்கள், எனக்கு எதுவுமே விளங்கவில்லை. வயசானிகள் சொல்லுவார்கள், இஸ்லாம் என்று ஒன்று வந்தது, காணல் விழுந்தது, ஆனால் அதை விளங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. அடுத்த கூட்டம் சொல்லுவார்கள், எங்களுக்கு இந்த சத்தியம் எட்டவே இல்லை. இதற்கு பிறகு அல்லாஹு தஆலா இவர்களை ஒரு இடத்தில் வைத்து ஒரு மலக்கை அனுப்புகின்றான். அந்த மலக்கு நேரடியாக அவரிடத்திலே சென்று சொல்லுகின்றான், நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் உங்களை அனைவரையும் சென்று நரகத்தில் நுழையும் படி. உடனே இந்த அனைத்து கூட்டமும் நரகத்தை நோக்கி செல்லும். அதிலே சிலர் உள்ளே இறங்கி விடுவார்கள், ஒரு சிலர் திரும்பி விடுவார்கள். பிறகு அல்லாஹு தஆலா கேட்கின்றான், ஏன் திரும்பினீர்கள் என்று சொல்லுகின்றார்கள், நரகம் நெருப்பு எங்களை சூடும், அதனால் நாங்கள் இறங்கவில்லை. உடனே அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் தான் தீர்ப்பு வழங்குகின்றார், நெருப்புக்குள் இறங்கியவர்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புகின்றார், இவர்கள் கட்டுப்பட்டு விட்டார்கள். இந்த திரும்பி வந்தார்களே, இவர்கள் கட்டுப்படவில்லை. எனவே இவர்கள் நல்ல சுகமாக இருக்கும் போது இந்த உலகத்தில் சத்தியம் வந்திருந்தாலும் இவர்கள் ஏற்றிருக்க மாட்டார்கள். எந்த அவங்களே அல்லாஹு தஆலா நரகத்துக்கு அனுப்புவதா சஹிஹான ஹதீஸில் வருகின்றன. எனவே இந்த ஜாஹிலியத்தில் மரணிப்பவர்கள் நரகம் செல்வார்கள் என்று நாங்கள் கூறுகின்றோம். என்னுடைய கருத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சத்தியம் தெளிவாக வெட்டி குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும். ஒரு அமீருக்கு கட்டுப்பட வேண்டும், அந்த அமீருக்கு பையத்து செய்ய வேண்டும். ஒரு இமாம் இல்லாமல் மரணித்தால் அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம் என்ற ஹதீஸும் அவருக்கு கிடைத்து விட்டது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று ஒரு வெளியேறினால் அவருடைய இஸ்லாம் பறிபோய்விடும். பிரிவில் இருப்பவர்கள் நரகம் செல்வார்கள், பிரிவுகள் கூடாது என்ற இந்த விளக்கங்கள் எல்லாம் தெளிவாக கிடைத்ததற்கு பிறகு ஒருவர் இதை ஏற்றுக்கொள்ளாமல் மரணித்தால் நிரந்தர நரகம். இப்படி இருக்கின்ற ஒருவரை ஒருவர் மரணித்தால் அவருடைய கபருக்கு அருகிலே செல்லும் போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இப்படியானவருடைய கபருக்கு அருகிலே நடந்து சென்றால் இவர்களுக்கு நரகத்தை கொண்டு நன்மாராயம் கூறுங்கள் என்று சந்தேகம் கிடையாது. அடித்து செல்லாம். இந்த நிலையில இன்றைக்கு பிஜே மரணித்தார், அவருடைய கபருக்கு அருகில் செல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை நரகத்தை கொண்டு நன்மாராயம் கூறுங்கள். ஆனால் செவிடர்கள், வயசாளிகள், இந்த வயது முதிர்ந்தவர்கள், தாவத் எட்டாதவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களை பார்த்து நாங்கள் எதுவும் சொல்லக்கூடாது. அறியாமல் இருக்கின்றால் மறுமையில் தீர்ப்பு வழங்கப்படும். இதுதான் குர்ஆன் ஹதீஸுடைய தீர்ப்பு. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறான், இப்னு முத்தியே அந்த யசீத் அவர்களுக்கு பையத்து செய்யாமல் இருந்திருந்தால் அவர்களை வெட்டி இருப்பார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். அது எப்படி சொல்வது? வெட்டுவது பையத்து செய்தவர் பையத்தை முறித்துக் கொண்டால் தானே, இவர் யசீதுக்கு பையத்து செய்யவே இல்லையே என்று ஒரு கேள்வி வருகின்றது. இது நடந்த சம்பவம் என்னவென்றால், முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். எல்லா முஸ்லீம்களும் அவர்களுக்கு பையத்து செய்தவர்கள், இந்த மக்கள்லாம் பையத்து செய்து இஸ்லாத்தில் இருந்தார்கள். அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு முன்னால் யசீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அமீராக நியமித்து விட்டார்கள். இது ஒருவருக்கு உரிமை இருக்கின்ற நியமிக்கலாம். அவர்கள் நியமித்து விட்டு அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். வஃபாத்தானதற்கு பிறகு இப்னு முத்தி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார், எப்படி நான் யசீதுக்கு கட்டுப்பட மாட்டேன். எனவே இவர் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருந்து இப்படி இந்த கருத்தை வெளியிடுவது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வெளியேறுவது. அவர் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தான் இருந்தார் ஆரம்பத்தில். மாவையானது நான் அவர்களை கட்டுப்பட்டு எஜீதுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்று கருத்தை சொன்னாராம். இத்தோடு இன்னும் சில மனிதர்கள் இப்படி சொன்ன உடனேதான் யசீத் அஹமதுல்லாஹி அவர் படை அனுப்பினாராம் மதீனாவுக்கு இவர்களை பார்க்கும்படி, என்ன விசாரிக்கும்படி. எனவே அதற்கு பிறகு உண்மையிலே அவர் தௌபா செய்து நான் சொன்னது பிள்ளை என்று ஏற்றிருக்கலாம். அப்படி அவர் தொடர்ந்து நான் யசீதுக்கு கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லி இருந்தால் யசீதுடைய படை அவரை வெட்டி இருக்கும். அப்படி ஒரு வரலாறு இருக்க வேண்டும். ஆனால் அப்படி ஒரு வரலாறு இருப்பதாக தெரியவில்லை. சரி, அவரும் முஸ்லீமா இருந்தால் எங்களுக்கு என்ன இருக்கு? ஹதீஸுக்கு இவருக்கு சம்மதம் கிடையாது. சரி, இதோட நிகழ்ச்சிகள் முடியுது. சாப்பிடுக்கு பிறகு சாப்பாடு, அது பிறகு காலையில இன்சா நிகழ்ச்சியில் ஆரம்பம். இப்போ வாங்குக்கு முன்னால உங்களுடைய அத்தீன் இஸ்லாம் என்ற பத்திரிகை பத்தாம் பாவம் தெரியாது சம்பந்தமாக சில குறிப்புகள் சொல்லுவாங்க. இருக்கிற பிரிவுகள்ல சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்று ஒரு காலத்தில் மார் கட்டிக்கொண்டவர்கள் இந்த தௌஹீத் வாதிகள். சத்தியத்திற்கு நெருக்கமாகவும் இருந்தார்கள். அதன் பிறகு சுவனம் செல்லக்கூடிய இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் உருவானதன் பிறகு ஏனைய பெரியவர்கள் எப்படி சத்தியத்தின் சில பகுதிகளை மறுத்துவிட்டு சென்றார்களோ அதே போக்கிலே இந்த தௌஹீத்வாதிகள் ஆரம்பித்து விட்டார்கள். அதன் பிறகு அமீர் அவர்கள் தெளிவுபடுத்தியது போன்று மிக தெளிவாக சத்தியத்தை மறுத்து சத்தியத்தை நிராகரிக்கக்கூடிய நிலைமையிலே இருக்கின்றார்கள். இவர்களிலே தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட இந்த தௌஹீத்வாதிகளின் மிகப்பெரிய ஆலிம் அவரை விட்டால் ஆலிமே இல்லை என்ற நிலையில் மதிக்கக்கூடிய இந்த பி ஜெயினுலாப்தீன் இஸ்லாத்தோடு போல ஆரம்பித்தார். இஸ்லாத்தின் அடிப்படையிலே கை வைத்து இஸ்லாத்திலே அமீர் என்ற ஒன்றே கிடையாது, அது இஸ்லாமிய ஆட்சி வர வேண்டும், ஆட்சி வந்தால் கூட அவரை அமீர் என்று கூறுவதில்லை, அது ஹலீபா என்ற ஒரு பொது வாதத்தை முன்வைத்து அதிலே ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டார். ஏற்கனவே அல் ஜன்னத் என்ற ஒரு பத்திரிகை, அதனை அப்படியே தூக்கி இன்னும் ஒருவரிடம் கொடுத்துவிட்டு எங்கேயோ இருந்த ஒரு அல் முபீன் என்ற பத்திரிகையை இப்போது தூக்கி வைத்துக் கொண்டு அதிலே இந்த மாபெரும் விளக்கத்தை எழுதியிருக்கின்றார். அதாவது உண்மையிலே அல்லாஹ்வை போல வேண்டும், எங்களுக்கு எந்த போலும் கிடையாது. பிஜே அல்ல, பிஜே போன்ற இன்னும் ஆயிரம் உலமாக்களை கொண்டு வந்து இது அசத்தியம் என்று நிரூபிக்கட்ட முடியுமா? அல்லாஹ்வை போன்றும் அசைக்க முடியாது, ஏனென்றால் சத்தியம். இந்த பிஜே போன்று என்றாவது நாங்கள் சத்தியத்தில் இருந்து ஒதுங்கினால் இந்த பிஜேக்கு எந்த இழிவு நிலை ஏற்பட்டிருக்கின்றதோ அதே நிலை எங்களுக்கும் ஏற்படும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே மிகப்பெரிய ஒரு ஆய்வு என்ற ரீதியில் அல் முபீன் என்ற பத்திரிகையில் அமீர் என்று ஒன்று கிடையாது, அது ஒரு இஸ்லாமிய ஆட்சியில் ஒரு தலைவர் இருப்பார், அவரை கூட அமீர் என்று கூறுவதில்லை, வேறு பெயர்கள் இருக்கின்றன, முடிந்தால் ஒரு ஆதாரத்தை முன்வைக்கட்டும் என்றெல்லாம் சவால் விட்டிருக்கின்றன. இந்த சவாலை தூக்கிக் கொண்டு ஒரு தௌஹீதிலே இருக்கக்கூடிய ஒரு இளம் வாலிபர் எங்களிடம் கொண்டு வந்து தந்து முடிந்தாலுக்கு நீங்கள் பதிலெழுங்கள் என்று கூறினார். எங்களுடைய போக்கு அன்றும் தான் இன்றும் தான், அதே போன்று நாங்கள் மரணிக்கும் வரைக்கும் நாங்கள் இருப்பதிலே இது அசத்தியம் என்று யாராவது நிரூபித்து சத்தியத்தை முன்வைத்தால் அதனோடு நாங்கள் இணைந்து கொள்வோம். இது ஜமாஅத்தே இஸ்லாமி போன்றவர்கள் கூறுகின்ற வெறும் வார்த்தை அல்ல. ஏற்கனவே நாங்கள் இலங்கையிலே ஒரு ஜமாஅத்தாக இருந்தோம், எங்களுக்கு முந்தைய ஒரு உண்மையான கூட்டம் இருப்பதைக் கண்டு உடனே இணைந்து விட்டோம். எனவே இந்த பி ஜெயினுலாத்தின் கூட குர்ஆன் ஹதீஸில் இது தவறானது என்பதை நிரூபித்து சரியான ஒன்றை எங்களுக்கு கூறுவாரானால் அந்த பி ஜெயினுலாத்தின் கொள்கை ஏற்பதற்கு நாங்கள் தயார். ஆனால் அது குர்ஆன் ஹதீஸை கொண்டு நிரூபித்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அல் முபீன் என்ற அந்த பத்திரிகையை எடுத்து நாங்கள் அதிலுள்ள விடயங்களை குர்ஆன் ஹதீஸோடு ஒப்பிட்டால் அல்லாஹ்வின் உதவியை கொண்டு அவருடைய சவாலுக்கு நாங்கள் குர்ஆன் ஹதீஸை கொண்டு நாங்கள் பதிலளித்திருக்கின்றோம். முழுமையான ஒரு வெளியீடாக உங்களுக்கு தெரியும், அத்தியம் பல விடயங்களை அடக்கியதாக வரும். முஸ்லிம்களின் உண்மையான வரலாறு, முஸ்லிம்களோடு முஸ்லிம்களுடைய அன்றாட தேர்தலுடன் தொடர்புபட்ட சட்டத்திட்டங்கள், குர்ஆன் விளக்கம், இப்படி பல அம்சங்களோடு வரக்கூடிய இந்த அத்தியனுள் இஸ்லாம் அந்த வாலிபரின் வேண்டுகோள். அது மட்டுமல்ல, தௌஹீத்வாதிகள் என்று இருக்கக்கூடிய அந்த பிரிவினர் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஆய்வு என்ற ரீதியில் ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் உண்மை இல்லை என்பதற்கு ஒரு ஆதாரம் என்ற ரீதியில் வைத்திருந்த அந்த பத்திரிகைக்கு ஒரு முழு பதிலாக இந்த முறை அத்தீனுல் இஸ்லாம் பத்தாம் பாகத்தை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். இதிலே அவருடைய மிக முக்கியமான ஆதாரங்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் எந்த அளவு பெருமதியானது என்பதையும் தெளிவுபடுத்திருக்கின்றோம். சுருக்கமான இந்த பி ஜெயினுலாப்தீன் உடைய உண்மையான நிலையை அறிவதென்றால் இதிலே ஒரு தலைப்பு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம், ஹதீஸ்களை திரிவுபடுத்த. ஒரே ஒரு விடயத்தை மட்டும் உங்களுக்கு எடுத்து கூறுங்கள். அதாவது பிஜே ஒரு ஜாயினியத்தில் எத்தனையோ வகையான வழிகேடுகளை நாம் பார்க்கிறோம். பி ஜெயிலாசீனை போன்ற இன்னும் ஒரு வழிகேடு இருக்கின்றார் ஹலீல் அகமது. இவர் ஒரு மதகுவார், தபி ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதகுவார். நான்கு மதகுவோர் இஸ்லாம் என்று வாய்வான மௌவான அல்லது மனித கருத்துக்களை வைத்து வாழக்கூடிய ஒரு அவரால். ஆனால் நான் நினைக்கவில்லை இந்த ஹலீல் அகமது என்பவர் கூட பி ஜெயிலாசீனை போன்ற ஒரு துணிவுமிக்க ஒரு வழிகேடு என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் ஹதீஸிலே கை வைத்திருக்கின்றார். அதை நாங்கள் இங்கு விவரமாக எழுதியிருக்கின்றோம். இருக்கின்ற ஹதீஸை திரிவுபடுத்தி மொழிபெயர்த்திருக்கின்றார். இரண்டு ஆதாரங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு மனிதன் தவறான ஒரு கொள்கையை சொல்லிவிடலாம், ஆனால் நபி அவர்களுடைய ஹதீஸை எடுத்து அதிலே திரிவுபடுத்தி நன்றா தெரிந்து கொண்டு அதனை மாற்றி அமைப்பது என்பது சாதாரண ஒரு வழிகேடு செய்யக்கூடிய செயல் அல்ல. எனவே மிக தெளிவான ஒரு பதிலாக இந்த அத்தீனுல் இஸ்லாம் பத்தாம் பாகத்திலே, அதாவது இஸ்லாம் தலைமைத்துவமும் என்ற ரீதியில் இந்த பாகத்தை அமைத்திருக்கின்றோம். இது முழுமையா அந்த பி ஜெயிலாசீனுடைய ஆய்வு, அதாவது அல் முபீன் என்ற அந்த பத்திரிகையில் அமீர் என்று இன்று நாங்கள் கூற முடியுமா? ஆட்சி அதிகாரம் இல்லாத அமீருக்கு கட்டுப்பட வேண்டுமா? ஜமாத்துல் முஸ்லிமீன் என்பது ஆட்சி அதிகாரம் இல்லாவிட்டால் கூறலாமா என்ற போன்ற பல சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கின்றார். அந்த சந்தேகங்களுக்கு முழு பதிலாக நாங்கள் சில தலைப்புகளை அமைத்திருக்கின்றோம். அந்த தலைப்புகளை எடுத்துக்கொண்டால், முதலாவது தலைமைத்துவத்திற்குரிய தகவல். குர்ஆன் ஹதீஸிலிருந்து நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். இதற்கு மேலதிகமாக அவர் கூறக்கூடிய தகவல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணான என்பதை நிரூபித்திருக்கின்றோம். இரண்டாவது, ஒரு ஜமாத்துல் முஸ்லிமீனை உருவாக்க எங்களுக்கு முன்மாதிரியா, அதை நாங்கள் விளங்கப்படுவதற்காக முஸ்லிம்களின் வழிகாட்டியா என்பதை நாங்கள் இன்றோடு தலைப்பேற்றுக் கொண்டோம். அதன் பிறகு ஆட்சி அதிகாரம் அற்ற அரசியல் தலைமைத்துவம், இப்படி ஒரு தலைப்பேற்றுக்கொண்டோம். பிறகு இமாம் என்பதன் பொருள் என்ன? இமாம் என்ற சொல்லுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை கொண்டு வந்திருக்கின்றார். இது அரபு மொழிக்கு முரணானது, குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானது. மூன்றாவது, சுய சிந்தனை பகுத்தறிவு இதற்கும் முரணானது. இதனை நாங்கள் தெளிவுபடுத்திக்கொண்டோம். இதே போன்றுதான் அமீர் என்பதன் பொருள். அமீர் என்ற வார்த்தைக்குரிய பொருளை குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக கூறிவிட்டு சவால் விட்டிருக்கின்றார். முடிந்தால் ஆட்சி அதிகாரம் இல்லாத ஒரு அமீருக்கு, ஒரு தலைவருக்கு அமீர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதை நிரூபியுங்கள். சவால் விட்டிருக்கின்றார். சவாலை ஏற்று குர்ஆன் ஹதீஸை கொண்டு நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். இந்த இடத்திலே பிஜே என்ன செய்திருக்கின்றார் என்றால், ஆதாரபூர்வமான ஹதீஸை அப்படியே பைபிள், அதாவது இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் அவர்களுக்கு தொண்டு புரியக்கூடிய தொண்டர்களாக இருந்தால் சரி, அனைவரும் ஏற்றுக்கொண்டு சென்று விடுவார். சரியான ஒரு ஹதீஸை வைப் என்றால் இருக்கின்ற அனைவரும் அனைவரும் கூடுதல் அல்லது இவரை தக்லீது செய்கின்ற மதுரவாளிகள் போன்ற, அதாவது தக்லீது செய்யக்கூடியவர்கள் இந்த அளவிற்கென்றால், இதே தௌஹீத்வாதிகள் இந்த பிஜே போன்று மிக உயர்ந்த அந்தத்தில் வைக்கக்கூடிய இன்று அவர் மறந்து விட்டார். பிஜே என்பவர் தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் அறிமுகமானவர், முழு உலகம் அல்ல. இந்த பிஜே என்பவர் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு தான் ஆச்சரியம். ஆனால் நான் கூறுகின்ற நாசிருத்தீன் அல்பான் என்பவர் முழு உலகமுமே இன்று ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஹதீஸ் கலையாகும். நாங்களும் அந்த ஹதீஸை தகி என்று கூறுகின்றோம். அந்த நாசிருத்தீன் அல்பானும் தகி என்று கூறுகின்றார். அதே நேரத்தில் இடையிலே இருக்கின்ற இந்த பிஜே தன்னுடைய கொள்கைக்கு முரண் என்பதால் அந்த ஹதீஸ் பைப் என்று ஒதுக்க முடிகின்றார். அதனையும் நாங்கள் தெளிவுபடுத்திருக்கின்றோம். இப்படி இந்த தலைப்புகளின் கீழ் பிஜேயுடைய வழிகேட்டை மிக தெளிவாக நிரூபித்திருக்கின்றோம். ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒன்று. இரண்டாவது, குறிப்பாக தௌஹீத்வாதிகள், தௌஹீத் அல்லாதவர்களுக்கும் நீங்கள் இதனை கொடுத்து இந்த சத்தியத்தை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிஜேயும் இவர்கள் போன்றவர்களும் அவர்கள் எந்த தலைவர்களை பற்றி பயந்தார்களோ அத்தகைய மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் என்பது நிரூபிக்கப்பட வேண்டும். எனவே இந்த அத்தியுள் இஸ்லாம் குறைந்தபட்சம் ஒவ்வொரு சகோதரரும் இரண்டு புத்தகம், ஒன்று உங்களுக்குரிய புத்தகமாக, இரண்டாவது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த வழிநடத்தக்கூடிய தலைவர்களுடைய கருத்துக்களை மாற்றி இந்த சத்தியத்திலே நுழையாமல் இருக்கக்கூடிய அந்த நண்பர்களுக்கு கொடுங்கள். அல்லாஹ் நாடினால் உங்களை கொண்டு இந்த புத்தகங்களை கொண்டு அவர்களுக்கு நேர்வை வழங்கலாம். அல்லாஹ்வை நாங்கள் புகழ வேண்டும். இதனுடைய முதலாவது வெளியீடு வந்ததும் ஒரு சகோதரர் அந்த முதலாவது வெளியீட்டை படித்துவிட்டு உடனடியாக இங்கு வந்து சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்தது. அதிலே வருந்தது ஒரே ஒருவர் எல்லாத்தையும் தள்ளுவாரானால் இந்த உலகமும் உலகத்தில் உள்ள குலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் எடுத்திருந்தது. எனவே அதிகமா குரான் ஹதீஸ் என்று நேர்வழியை நோக்கி வந்தவர்களை பிஜே போன்றவர்கள் வழிகெடுத்துக் கொண்டிருந்தார்கள். எனவே ஒன்றோ அந்த பிஜே இது சம்பந்தமாக தெளிவாக தலைப்பு முன்வர வேண்டும், அந்த முபாராவுக்கு முன்வர வேண்டும். இது பற்றியும் நாங்கள் பின்னால் பொது அறிவித்தல் கொடுத்திருக்கிறோம். இதுவும் கொழும்பிலே இருக்கக்கூடிய ஒரு நண்பர் நாங்கள் தான் முபாராவுக்கு பின்வாங்கிவிட்டோம் என்று அவர்களுடைய பொய் பிரச்சாரம். நபி அவர்களுடைய ஹதீஸையே மாற்றுகின்றவர்கள் எங்கள் மீது பொய் சொல்வார்கள் என்பதும் சாதாரணவை. எனவே முபாராவுக்கு நாங்கள் பின்வாங்கினோம் என்று கூறி மக்களை வழிகெடுக்கின்றார்கள். அதற்கும் ஒரு பகிரங்க பொது அறிவிப்பு விரும்பியவர்கள் அவர்கள் யாராக இருந்தார்கள் இந்த முபாராவுக்கான செலவை ஏற்றுக்கொள்ளும் பொறுப்பை தௌஹீத்வாதிகள் ஏற்றார்கள். பிறகு அவர்கள் ஏமாற்றிவிட்டார்கள். இன்று யாராவது செலவுக்கு பொறுப்பேற்று உரிய பாதுகாப்போடு இந்தியாவிலே அந்த முபாரா நடக்கும் என்றால் அதற்கும் முஸ்லிம்களாக நாங்கள் தயார். இல்லை இலங்கை வருவதற்கு அந்த பிஜே தயார் என்றால் எந்த இடத்திலும் நாங்கள் அந்த முபாராவை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த முபாரா ஏற்பாட்டுக்கு பிறகு ஏறக்குறைய மூன்று முறை இலங்கைக்கு வந்திருக்கின்றார். ஏன் முபாரத்தை வரவில்லை? 40 நாட்கள் குழந்தையை கையிலே தூக்கிக் கொண்டு முபாராவுக்கு சென்றவர்கள் என்று துணிந்து கூறுகின்றார். ஆம், நீங்கள் சென்றிருப்பீர்கள். யார் வருகிறார்? இஸ்லாத்தோடு முபாரா செய்த தைரியமும் கிடையாது, அந்த துணிவும் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு இது அசத்தியம் என்று நிரூபிக்க முடியும். எனவேதான் 3 முறை இலங்கைக்கு வந்து இந்த பக்கம் எட்டி பார்க்கிறது. துண்டு பிரசுரங்கள் வெளியிட்டோம். முடியுமானால் வாருங்கள். இதுவரைக்கும் வரவில்லை, இனிமேலும் வருவாரா என்று சந்தேகம். இருந்தாலும் இந்த கருத்தை யாராவது கூறினால் இதனையும் காட்டிவிடுங்கள். பொது அறிவித்தல் விரும்பியவர்கள் ஏற்பாடு செய்யலாம். இது கூட எதற்காக எழுதப்பட்ட ஒரு கடிதம் என்றால் இப்படி தௌஹீதோடும் இஸ்லாத்தோடும் இடையிலே எது சரி என்ற ஒரு சந்தேகத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் இப்படியான குற்றச்சாட்டு வருகின்றது, நீங்கள் முபாரா செய்வதற்கு இந்தியா சென்று முபாரா செய்வதற்கு தயாரா என்று கேட்டார்கள். அதற்குரிய செலவை அவர் ஏற்றுக்கொள்வதாகும். இதற்கு பதிலே ஒரு கடிதமாக சொன்னார்கள். அவருக்கு மட்டுமே ஒரு கடிதமாக இல்லாமல் பொதுவாக இந்த பொறுப்பை யார் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால், அப்படி இல்லை அவரை இலங்கைக்கு அழைத்து வர தயாராக இருந்தால் அதற்கு நாங்கள் முழு சமம். ஏனென்றால் விவாதம் நடந்தது இலங்கையில். இலங்கையிலே ஒரு மிகப்பெரிய அறிஞராகவும் மிகப்பெரிய ஒரு சத்தியவாதியாகவும் அந்த பிஜேயை நினைத்திருக்கின்றார்கள். அந்த ஒரு மாயை இல்லாமல் போக வேண்டும். எனவே இலங்கையிலே நடப்பதாக இருந்தால் இன்னும் நாங்கள் விருப்பம் இருந்தாலும் ஏற்கனவே நாங்கள் அந்த கொடுத்த வாக்கு இந்தியாவுக்கு வருவதற்கு தயார் என்ற அந்த வாக்கின் காரணமாக உரிய பாதுகாப்போடும் அந்த செலவுகளோடும் யாராவது ஏற்பாடு செய்தால் அதற்கும் தயாராக இருக்கின்றோம் என்பதையும் அறிவித்திருக்கின்றோம். எனவே பிஜேயின் உண்மையான உருவம் இனிமேல் மறைந்திருக்க முடியாது, மக்களுக்கு தெளிவாய். எனவே என்னை நீங்கள் முடியுமான வரை ஏழையவர்கள் வரைக்கும் கிடைக்க செய்யுங்கள். குறிப்பாக இந்த தௌஹீத் வாதி ஒவ்வொருவருக்கும் கொடுங்கள். ஒரு சில வேளை பிஜே போன்ற தலைவரிடம் இவர்கள் ஏமாந்திருக்கிறார், அப்படி ஏமாற்றிருக்கின்றார். இதிலே நான் அதாவது நாம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம். ஹதீஸிலே அரபு மொழி தெரிந்தவர்கள் எடுத்து பார்த்துக் கொள்ளும். ஹதீஸ் புத்தகத்தை குறிப்பிட்டிருக்கின்றோம். அதிலே என்ன பாடத்திலே வருகிறது என்பதை குறிப்பிட்டிருக்கின்றோம். அதிலே என்ன தலைப்பு என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றோம். பக்கங்களை குறிப்பிட முடியாது, ஏனென்றால் ஒவ்வொரு பதிப்பும் பக்கங்கள் வித்தியாசப்படும். எனவே புத்தகத்தை குறிப்பிட்டு
பாடத்தை குறிப்பிட்டு தலைப்பையும் குறிப்பிட்டிருக்கின்றோம். ஹதீஸை அப்படியே மாற்றிருக்கின்றார். எவ்வளவு பெரிய மடையல் என்று பாருங்கள். ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒருவன் ஹதீஸ் கிதாபை புரட்டாமல் இருப்பானா? புரட்டினால் ஹதீஸிலே இருக்கின்ற பிரிவு மாற்றிக்கொள்ளுமே எந்த சிந்தனை கிடையாது, வழிகிடும். எனவே மிக தெளிவாக நிரூபித்திருக்கின்றோம், இந்த புத்தகத்தை அதாவது முஸ்லிம்கள் தங்களுக்கான ஒவ்வொரு பிறவியை எடுத்துக் கொள்ளுங்கள். மேலதிகமான ஒரு பிறவியை எடுத்து உங்களுக்கு அறிமுகத்துக்கு நிச்சயமாக நீங்கள் கொடுங்கள். இதே போன்றுதான் ஜமாஅத்தே இஸ்லாம் முஸ்லிம்கள் மீது சில குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்கள், இஸ்லாமத்தில் இல்லாத கருத்துக்களை சொன்னார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ்வின் உதவியை கொண்டு அத்தீனுல் இஸ்லாத்தின் ஏழாவது பாகம் முழுமையான ஒரு வெளியீடாக 74 பக்கத்தில் தெளிவான பதில்களை கொடுத்தோம். கதைகளை சொல்லவில்லை. ஒன்று குர்ஆன் அல்லது அவர்களுடைய முரண்பாடு. இன்று வரைக்கும் பதில் எழுதுவதாக கூறினார்கள், இதுவரைக்கும் பதில் கிடையாது. இதன் பிறகு வந்தால் பார்த்துக் கொள்வோம். அதே போன்ற ஒரு பதில் பி ஜெயிலாசியனுக்கு முடிந்தால் அவர் பதில் எழுது. அவரால் முடிந்தால் பதில் எழுதும், நிச்சயமாக முடியாது. அல்லாஹ்வின் அருளை கொண்டு சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிம் அதே போன்று மொழி ரீதியான விளக்கங்களுக்கு அந்த மொழியுடைய நூல்கள் அதே போன்று இத்தகைய ஆதாரங்களை கொண்டு மிக தெளிவாக நிரூபித்திருக்கின்றோம். எந்த விடயத்திற்கு ஒரு ஆதாரம் கேட்டாலும் இடம் இல்லை, இடம் இருந்தால் இன்னும் ஆதாரம் கொடுப்போம், இரண்டு ஆதாரங்களும் கொடுத்திருக்கின்றோம். இதற்கும் மேலதிகமாக யாராவது தௌஹீத்வாதிகள் அல்லது இந்த இயக்கவாதிகள் இயக்க வெறிபிடித்தவர்கள் ஏதேனும் கூறினால் அவர்களுக்கு பதிலளித்துச் சொல்லுங்கள். இதனை விட தெளிவாக இன்ஷா சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது நாங்கள் எழுதலாம். இது முடியுமானவரை வளமையிலே 56 பக்கங்கள் நாங்கள் வெளியிடுவோம். 64 பக்கங்கள் எழுதிக்கொண்டோம். 56 பக்கங்கள் அவருடைய ஆய்வை எடுத்தால் 45 பக்கங்களிலே அவர் எழுதியிருக்கின்றார். முக்கியமான அவருடைய கருத்துக்களை எடுத்து 64 பக்கங்களில் எழுதியிருக்கின்றோம். இதற்கும் மேலதிகமாக எவருக்கும் விளக்கம் தேவைப்பட்டால் அதற்கும் தயாராக இருக்கின்றோம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றோம். எனவே முஸ்லிம்கள் இதை செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆர்வம் ஏழையவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். எனவே நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய முயற்சியாக இந்த புத்தகத்திலே இரண்டு ஒவ்வொரு முஸ்லிம்கள் நெடுங்கள். ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய பிறவியாக ஒன்றை வைத்துக் கொண்டு மற்றொன்றை இது சம்பந்தமாக கதைக்கக்கூடியவர்கள் ஆரம்பத்திலே ஒருவருக்கு கொடுத்தால் உரிய பிரயோசனத்தை அளிக்காமல் இருக்கலாம். தௌஹீதோடு சம்பந்தப்பட்டவர்கள் பி ஜெயிலாசியினை அறிஞராக கருவி அவர் உண்மையை கூறக்கூடியவர் என்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு கொடுங்கள். கொடுத்து ஏனையவர்களும் நேர்வழிவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் மக்களுக்கு நேர்வழியை காட்டி செயலாளர் சொல்லால் நேர்வழியை காட்டிய நன்மை எங்களுக்கு தரட்டும். விரும்பியவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் ஜவாஹிர் ஷஹீர் சஃபீர் மூன்று சகோதரர்கள் அவர்களிடம் இந்த புத்தகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஒவ்வொரு பிறவியும் ₹15 நீங்கள் அறிந்து கொள்ளும். அதுக்குரிய அந்த பணத்தை ஒப்படைச்சு சின்ன முறை எடுக்கிறவங்க வளம் மாறி எடுக்கணும். ஒரு முறையாக தான் நடக்குது.